அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய அன்பின் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலும் கிருபையும் சமாதானமும் வருவதாக. தேவன் இந்த நாளிலும் மிக பெரிதான கிருபையினால இந்த வருடத்திலும் கூட நாம் அனைவரும் ஒன்று கூடி தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளவும், நம் ஒருவருக்கொருவர் தேவனுடைய அன்பை பகிர்ந்து கொள்ளவும் கிடைத்திருக்கிற இந்த மாபெரும் வாய்ப்புக்காகவும் நாம் தேவனுக்கும் நம்முடைய கர்த்தருக்கும் கோடான கோடி நன்றி இந்த நாளிலே தெரிவித்துக் கொண்டு, இன்றைய தினத்தில் உங்கள் மத்தியில் நான் பேச எடுத்துக்கொண்ட பொருள் என்னவெனில், குணசாலியான ஸ்திரி என்கிற தலைப்பில் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். வாசிக்க அந்த பாகத்தில், அந்த வசனத்தில் நீங்கள் படிக்கும் போது உங்களுக்கு அது புரிஞ்சிட்டு இருக்கும். இந்த ஸ்திரீ யாரை குறிக்கும் அடையாளம் என்றால், அது சபையை குறிக்கும் அடையாளம். ஏனெனில் நேற்று கூட அநேக சகோதரர்கள் பேசும் போது சகோதரிகள் சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் பேசினாங்க. அப்போ அதே போல இன்றைக்கு இந்த ஒரு தலைப்பு பார்க்கும் போது சகோதரிகளுக்கு என்ன சப்ஜெக்ட் எடுக்க போற மாதிரி தெரியுது. அப்போ நம்ம ஏதாவது நம்மளை திட்டிட்டு போற மாதிரி தெரியுது அப்படி நீங்க யோசிக்க வேணாம். ஆனால் இது வந்து ஒரு பெரிய விஷயத்தை குறிக்கும், ஒரு மாபெரும் அடையாளம். அது மட்டும் இல்ல, இந்த குணசாலியான ஸ்திரீ என்று சொல்லும் போது உங்களுக்கு ஞாபகம் வரும் அதிகாரம். அது எந்த அதிகாரம்? நீதிமொழிகள் 31 அதிகாரம். அது உங்களுக்கு ஞாபகம் வரும். 10 வசனம் முதல் 31 வசனம் வரை இல்ல வாசிக்கல சிஸ்டர், அந்த வசன பகுதியில் இந்த குணசாலியான ஸ்திரீ பற்றி அங்கே சொல்லியிருக்கிறத பார்க்கும். அப்போ இதை பத்தி அநேக சகோதரர்கள் அதை ஆராய்ச்சி செஞ்சு பார்த்திருக்கிறாங்க. நம்முடைய கமெண்ட்ஸ்ல இது பத்தி சகோதரர் ரசல் அவர்கள் ஒன்றும் சொல்லவில்லை, மாறாக மற்ற சகோதரர்கள் இதனுடைய ஆராய்ச்சிகளை அவர்கள் செய்து இதனுடைய விஷயத்தை நம்மளுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். சப்ஜெக்ட் வந்து ரொம்ப பெரிய சப்ஜெக்டுங்க, ஆனால் 2 மணி நேரத்துக்கு மேல ஆகும். ஆனால் இப்போ நம்ம அந்த மாதிரி பண்ண முடியாது கண்டிப்பா. இது 1 மணி நேரத்தில் முடிக்க சொல்லி சகோதரர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதனால நான் 1 மணி நேரத்தில் இதை முடிக்கலாம். மற்றபடி இது வேறொரு சந்தர்ப்பத்தில் தேவன் வாய்ப்பு தரும் போது இதை பற்றி முழு விவரமாக நம்ம படிக்கலாம். ஏன்னா இதில் வந்து சில ஆச்சரியமான விஷயங்களை தேவன் மறைச்சி வச்சிருக்கிறார். அப்போ பொதுவாக இன்றைக்கு மனிதர்களுடைய வாழ்க்கை நம்ம எடுக்கும் போது இங்க மனிதர்களுக்குள் இருக்கக்கூடிய உறவுகள் இருக்குது. மனிதர்களுக்குள் ஒரு தகப்பன் மகன், தாய் புள்ள, அதே போல அம்மா மகன், மாமி மருமகள், இப்படி பல உறவுகள், சித்தப்பா பெரியப்பா, பல்வேறு உறவுகள் மனித சமுதாயத்தில் இருக்கிறத நம்ம பார்க்கறோம். ஆனா எல்லா உறவுகளிலும் மிகவும் சிறந்தது எது என்று நம்ம சொல்ல முடியாது பூமிக்குரிய விஷயத்துல. ஆனா மனுஷங்களோட மிக உன்னதமான ஒரு உறவு, மனிதர்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அது கர்த்தராக இயேசுவோட கூட அவருடைய சபையாக மாறும் ஒரு மாபெரும் வாய்ப்பு பைபிள்ல சொல்லிக்கிறது நமக்கு தெரியும். அப்போ உலகத்தின் மனுக்குலம், மனிதர்கள் ஒரு தெய்வீக சுபாவத்தில் இருக்கிறவரோடு கூட சம்பந்தம் அல்லது உறவு வைத்துக் கொள்வதற்கு வேதாகமத்தில் ஒரு மாபெரும் வாய்ப்பு சொல்லியிருக்கு. அப்போஸ்தலனாகிய பவுல் அநேக விஷயங்களை வெளிப்படுத்துகிறார். பரலோகத்தின் விஷயங்கள் அநேகம் ஏராளம் இருக்குது. நாம் இந்த உலகத்தில் இப்போதைக்கு இந்த மாம்சத்தில் கற்றுக்கொண்டிருக்கிற விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கம்மி. நான் ரொம்ப ஜாஸ்தி நான் தெரிஞ்சிட்டேன், நான் ரொம்ப ஜாஸ்தி கற்றுக்கொண்டேன், அல்லது நான் ரொம்ப படிச்சிட்டேன், அப்படியெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. இன்றைக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்குது ரொம்ப ரொம்ப கம்மி. ஏனென்றால் பரலோகத்தினுடைய விஷயங்களா இருக்கு. இவைகளை கிரகிப்பதற்கே நம்மளுக்கு பத்தாது. இது எப்ப நமக்கு புரியும் என்றால், இந்த மாம்ச தேகத்தை விட்டு அந்த ஆவியின் சுபாவத்துக்கு போகும் போது இதனுடைய விஷயங்கள், வேதாகமத்தினுடைய முழு விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்ளலாம். இன்றைக்கு வந்து இந்த மாம்சத்துல ஒரு அளவுக்கு தான் நம்மளுக்கு லிமிடேஷன்ஸ் இருக்குது. அதனாலதான் அப்போஸ்தலர் சொன்னாங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்க கத்திருக்கிறீங்களோ அதுல நீங்க நிலைத்து நிற்க வேண்டும். அப்போ பரலோகத்தின் விஷயங்கள் பற்றி, இந்த சபை பற்றி அப்போஸ்தலர் பவுல் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை நம்ம கவனிக்கலாம். எபேசியர் 5:32 சொல்லும் போது, எபேசியர் 5:32 ஆமா, இந்த ஒரு ரகசியம். அது வந்து இப்ப நான் கொஞ்சம் முன்னாடி அநேக உறவுகள் மனிதர்களுக்குள்ள இருந்தாலும் கூட ஒரு மிக முக்கியமான ஒரு உறவு கணவனும் மனைவியும் பற்றி பேசியிருக்கிறார். அப்போ அதுல அநேக விஷயங்கள் அந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அதெல்லாத்திலையும் சொல்லிட்டு வந்துட்டு ஒரு உண்மையான கிறிஸ்தவருடைய குடும்பத்தில் ஒரு கணவனும் ஒரு மனைவியும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நேரடி அர்த்தமாக அநேக இடங்களில் அந்த அநேக வசனங்களில் சொல்லிட்டு வந்து அப்புறம் லாஸ்டா முடிக்கும் போது இந்த இது ஒரு ரகசியம், இது யாரை பற்றியதுன்னு சொல்றாருன்னா இது கிறிஸ்து பற்றியும் சபையை பற்றி, இது ஒரு பெரிய மாபெரும் ரகசியம். அப்போ அநேகருக்கு இது பற்றி தெரியாது அப்படின்னு அந்த பாயிண்ட் கொடுக்குறாரு. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா ஒரு ஒரு ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கக்கூடிய ஒரு கணவனும் மனைவியும் யாருக்கு அடையாளமாக இருக்கிறாங்க? கிறிஸ்துக்கும் சபைக்கும், கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் ஒரு அடையாளமாக இருக்கிறாங்க. அதுலயும் குறிப்பாக ஒரு ஒரு உண்மை கிறிஸ்தவருடைய குடும்பத்தில், அல்லது இன்னும் சொல்ல போனாக்கா தங்களை ஒப்பு கொடுத்த குடும்பம், உடன்படிக்கை செய்த சகோதர சகோதரிகள், அந்த குடும்பத்துல ஒரு கணவனும் ஒரு மனைவியும் எப்படி இருக்கிறாங்கன்னா கிறிஸ்து மாதிரியும் சபை போலவும் அடையாளமாக வேதத்தில் காண்பிக்கிறார். அப்ப இந்த ஒரு அடையாளம் யாருக்கு? நிஜம் கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் என்று நாம பார்க்கிறோம். அப்போ இந்த குணசாலியான ஸ்திரீ, ஆங்கிலத்தில் அதனுடைய வார்த்தை எப்படி வருதுன்னா வெர்ச்சுவஸ் உமன். அப்ப குணசாலியான ஒரு ஸ்திரீ என்று பார்க்கும்போது இங்க இந்த வசனங்களை நம்ம படிச்சு பார்த்தோம்னா இது கண்டிப்பா இந்த காலத்துல நம்ம இது நேரடி அர்த்தம் எடுத்து எடுத்தோம்னா அது ஒண்ணுமே செட் ஆகாது. ஏன்னா இதுல நேரடி அர்த்தமாக ஸ்திரீகளுடைய குணங்கள் எப்படி இருக்குதான்னு பார்த்தா நேரடி அர்த்தத்துக்கு அது ஒத்து வராது. எப்படின்னு உதாரணமாக நீங்க பார்க்கலாம், இதுல சிலது வேணா ஒத்து வரலாம், ஆனா நிறைய விஷயங்கள் ஒத்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இதெல்லாம் வந்து பாருங்க, அவள் 14 வசனம் என்ன சொல்லுது, அவள் வியாபார கப்பல்களை போல இருக்கிறாள், தூரத்திலிருந்து தன்னுடைய ஆகாரத்தை கொண்டு வருகிறாள். இப்படிதான் ஆட்டு மயிலையும் சன்னலையும் அவள் தேடுறா. இதெல்லாம் வந்து நேரடி அர்த்தம் எடுத்தாக்கா இன்னைக்கு ஸ்திரீகள் எல்லாம் அந்த மாதிரி வேலை செய்யறாங்களா, அந்த மாதிரி கப்பல்லாம் போய் சாப்பாடெல்லாம் எல்லாரும் கொண்டு வந்து அந்த மாதிரி நம்ம எடுக்கவே முடியாது. அப்ப இதெல்லாம் வந்து அடையாள மொழியில அங்க சொல்லி இருக்கிறது நம்ம பாக்குறோம். அப்போ இது அதுலயும் குறிப்பாக இங்க சொல்லப்பட்டுக்கிறது யாரை பத்தி தான் பேசிருக்கிறதுனால் ஒரு மனைவி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்திரீக்கு வேண்டிய குணங்கள் பற்றி பேசிருக்கு. அப்போ ஒரு மனைவிக்கு வேண்டியனா உலகத்தின் பிறகு இப்ப நம்ம எல்லாம் வந்து பரிபூர்ணம் இல்லாதவர்கள், பாவி ஜனங்கள் இருக்கிறோம். அப்ப பாவி ஜனங்களாக இருக்கும் போது இந்த மாதிரியான குணங்கள் வந்து நம்மளுக்குள்ள எதிர்பார்க்கிறோம்னா அது தவறு. ஏன்னா நம்ம விழுந்து போன நிலைமையில் இருக்கிறோம். இப்ப இந்த மாதிரி குணங்கள் வந்து ஒரு ஒரு கணவன் தன்னுடைய மனைவி நிலத்துல எதிர்பார்க்கிறாருன்னா அது அநியாயம், அது எதிர்பார்க்க கூடாது. ஏன்னா இன்னைக்கு வந்து கணவனாலும் சரி மனைவியானாலும் சரி அது பரிபூர்ணம் இல்லாதவர்களாக நம்ம இருக்கிறோம். அப்ப இது இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டுக்கிற இந்த ஸ்திரீ பற்றி இது யாருக்கு ஓரளவுக்கு பொருந்தி வரும் என்றால் மனுஷங்கள்ல பலவீன மனுஷன், எந்த பலவீன பாவி மனுஷங்களுக்கு ஒத்து வரவே வராது. ஆனால் ஒருத்தருக்கு ஒத்து வரும், அது பரிபூர்ண மனுஷனாக யாராவது இந்த உலகத்தில் இருந்தா அவங்களுக்கு வேணா இந்த வசனங்கள் ஒருவேளை ஒத்து வரலாம். அதனாலதான் இந்த வசனத்துல அது கம்பாரிசன் ஆயிருக்கு. சாலமோன் இதை பத்தி ரொம்ப தீர்க்கமாக இது எழுதியிருக்கிறது நம்ம பாக்குறோம். சாலமோனுக்கு இந்த அர்த்தங்கள் எல்லாம் புரிந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த இதெல்லாம் வந்து இந்த காலத்திலேயே நமக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்ப இதை ஸ்டடி பண்ணி நம்ம எடுக்கிறதே ரொம்ப சிரமமா இருக்கும் போது அது எழுதுனவருக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது. சரி, இப்ப நம்ம இந்த விஷயங்களை தெரிந்து கொண்ட பின்பு இது இந்த வசனங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்குது என்றால் ஒரு குணசாலியான ஸ்திரீ, அதுலயே இருக்குது அர்த்தம். குணசாலி என்று சொல்லும் போதே குவாலிட்டிஸ், குணங்கள். ஒரு ஸ்திரீக்கு இருக்க வேண்டிய ஒரு குணங்கள் யாருக்கு? ஒரு 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 மனிதனுடைய துணைவியாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்திரீ யார், எந்த மனிதன் என்றால் அது பரிபூர்ண மனுஷன் அப்படின்னு நீங்க ஞாபகம் வைங்க. நேற்று கூட பிரதர் அருண் சொல்லும் போது ஒரு சப்ஜெக்ட் எடுத்துட்டு இருக்கும் போது எந்த பாயிண்ட்டுக்கும் அந்த வீட்டுக்காரர் சம்சாரத்தையே பார்த்துட்டு இருந்தார். அந்த மாதிரி நீங்க யோசிக்க கூடாது, நம்மளுக்கே கிடையாது இதெல்லாம். இது யாருக்கு? இது பரிபூர்ணமான ஒரு மனுஷன் நம்ம ஞாபகத்துக்கு வைக்கலாம். அவருக்கு தான் இது வந்து பொருந்துமே ஒழிய வேற யாருக்கும் இது பொருந்தாது. அப்ப இதுல இந்த ஸ்திரீனுடைய குணங்கள் பற்றி தெளிவாக விளக்குறது. அதான் தேவன் ஆதாமை சிருஷ்டித்து அவருக்கு ஏற்ற துணையை, வெறும் துணை மாத்திரம் இல்லைங்க, அந்த துணை எப்படி இருக்கணும், அவருக்கு ஏற்ற துணையா இருக்கணும், எக்ஸாக்ட்லி ரைட். கரெக்டா இருக்கணும் எல்லா விஷயத்திலயும். அவருக்கு உதவி, ஹெல்ப் மீட் இங்கிலீஷ்ல சொல்ற. அப்போ அந்த உதவி செய்யக்கூடிய அல்லது ஏற்ற துணையாக இருக்கணும் அவர் ஸ்திரியை தேவன் சிருஷ்டித்ததை நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த இங்க சொல்லப்படுகிற குணங்கள் ரொம்ப மேலான குணநலங்களை பற்றி அங்கே பேசிருக்கிறது நம்ம தெரிந்து கொள்றோம். அப்போ இது என்ன விஷயம்னா, இது கர்த்தராகிய இயேசுனுடைய சரீரமான சபைக்கு இருக்க வேண்டிய சில குணநலங்கள் பற்றி இங்க. இந்த குணநலங்கள் நம்மளால பெற்றுக்கொள்ள முடியுமா? இது ரொம்ப கடினமா இருக்கு. ரொம்ப கடினமான குணங்கள் நம்ம செய்ய வேண்டியது இருக்கு, நம்மளுக்கு தேவைப்படுது. ஆனா இந்த குணங்கள் நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும் என்றால் அப்படி ஒரு கேள்வி போட கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. ஆனால் பெற்றுக்கொள்ளவே முடியாதா என்றால் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள முடியும். இது எப்படி முடியுதுன்னா, வேதத்தில் இன்னும் அநேக விஷயங்களை, அதாவது சபை சம்பந்தமாக இருக்கக்கூடிய அநேக வசனங்களை நம்ம படிக்கும் போது, இது தேவனுடைய கிருபையினாலாகும் சொன்னார். விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதில்லை, இது தேவனுடைய ஈவு. அப்போ இது வந்து தேவனுடைய கிருபையினால, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்ட அது சொல்றாரு. அப்ப கிருபையினால தான் நடக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது இந்த குணநலங்கள். அப்போ அதான் சொல்றாரு, நீ வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியை நான் உனக்கு காண்பிக்கிறேன் என்று அங்க தரிசனத்தில் யோவானுக்கு காண்பிக்கிறார். அப்போ நம்முடைய கர்த்தரே இயேசு ஒரு மனவாளனாகவும் சபை ஒரு மனவாட்டியாகவும் அங்க. அப்போ மனவாட்டி நான் காமிக்கிறேன் வா என்று சொல்லும் போது அங்க மனவாட்டி தேர்ந்தெடுத்தாச்சு என்றது நம்மளுக்கு நல்லா தெளிவா அங்க புரிகிறது. அப்ப இது ஒரு ஒரு கிளைமேக்ஸ், கல்யாணம் ஆகிற அந்த ஸ்டேஜ். அப்ப இந்த ஒரு குணசாலியான ஒரு ஸ்திரியை நீ கண்டுபிடிக்கிறவன் யாரு அப்படின்னு கேட்கறாங்க. இது அநேக திருமண பத்திரிகைகள் எல்லாம் நம்ம கூட பாக்குறோம், இந்த வசனங்கள் அவங்க போடுறாங்க. ஆனா அந்த மாதிரி எல்லாம் இன்னைக்கு இந்த வசனங்கள் வந்து அங்கெல்லாம் போட முடியாது. இது வந்து சபையினுடைய விஷயங்களா இருக்குது. அப்போ சபையினுடைய விஷயங்கள ஒன்னொன்னா நம்ம பார்க்கணும். ஏன்னா இதுல வந்து பொதுவாக இதுல இன்னொரு ஆச்சரியம் தேவன் இந்த வசனங்களை கொடுத்துக்கிறார். என்னன்னா, நீதிமொழிகள் 36:10-31 வரைக்கும் அங்க என்ன இருக்குதுன்னா, எபிரேய எழுத்துக்கள் இருக்குது. எபிரேய எழுத்துக்கள் 22 எழுத்துக்கள் இருக்குது. அந்த எப்படி தமிழ்ல இருக்கிறது போல எபிரேய வார்த்தைகள் 22 இருக்குது. அந்த எபிரேய வார்த்தைகள் 22 எழுத்துக்கள் ஒவ்வொரு முதலாவது எழுத்தை கொண்டு 10வது வசனம் ஸ்டார்ட் ஆகுது, 2வது எழுத்தை கொண்டு 11வது வசனம் ஸ்டார்ட் ஆகுது, 3வது எழுத்தை கொண்டு 13வது வசனம் ஸ்டார்ட் ஆகுது. இப்படி வரிசையா வருது. அதுல வந்து ஒரு வசனம், ஒரு வசனத்துக்கு மட்டும் அந்த எழுத்துக்கள் யூஸ் ஆகல. எந்த வசனத்துக்குன்னா 17வது வசனத்துக்கு அந்த எபிரேய வார்த்தையை பயன்படல, எபிரேய எழுத்து. ஆனால் மற்ற எல்லா வசனங்களுக்கும் அந்த எழுத்துக்களோடு ஆரம்பிக்குது. இப்போ உதாரணமாக இப்போ எபிரேய வார்த்தைகள் அதில் நிறைய அர்த்தங்கள் இருக்குது. ஆனால் இப்போ நான் எபிரேய வார்த்தையை பற்றி பேசினேன்னா, இங்கே யாருக்குமே நம்ம யாருக்குமே எபிரி ஹீப்ரூ தெரியாது. ஹீப்ரூ தெரிஞ்சு நம்ம பேசினா அது பிரயோஜனமாக இருக்கு. நீங்கள் சங்கீதம் 119 நம்ம பார்க்கும்போது அதில் இது பற்றி, இந்த எழுத்துக்கள் பற்றி அங்கே சொல்லியிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதாவது சங்கீதம் 119 பார்த்தா 1வது வசனத்துக்கு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு மேலே 119 சங்கீதம் சென்ட்ரல் ஒரு வார்த்தை இருக்குது, ஆலேஃப் இருக்குதுங்களா, ஆலேஃப் இருக்குது. அப்புறம் 8வது வசனத்துக்கு அடுத்தபடியாக பேத் என்ற வார்த்தை இருக்குது, 3வது ஜிமேல் என்ற. இப்படி இந்த 22 எழுத்துக்கள் அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. இது என்ன 22 எழுத்துக்கள் என்றால், இது இதில் ஏதாவது விஷயங்கள் இருந்தா இந்த வசனங்களோட சம்பந்தப்படுத்தும் போது நம்மளுக்கு அது இன்னும் கொஞ்சம் விஷயங்கள், அதிகமான சத்தியங்களே நம்மளுக்கு விளங்க வைக்கும். அந்த வசனங்களுக்குள்ள இருக்குது நிறைய சத்தியங்கள். ஆனா இந்த எழுத்துக்கள் ரீதியாக நம்ம ஒரு ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தோம்னா அதுல கூட சில விஷயங்கள் இருக்கு. இது வந்து உண்மையிலேயே இந்த 20வது நூற்றாண்டுல 19வது நூற்றாண்டு முதல் கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற வேத மாணவர்களுக்கு தேவன் மாபெரும் ஆசீர்வாதங்களை கொடுத்துட்டு வரார். குறிப்பாக அவருடைய எல்லா தெய்வீக சத்தியங்களையும் புரிந்து கொள்வதற்கு தேவையான எல்லா உபகரணங்கள் மற்றும் புஸ்தகங்கள், ஆராய்ச்சிகள் எல்லாமே, அவைகளை எப்படி பயன்படுத்துறது, இந்த உலகத்தில் நடைபெற்ற சரித்திரங்கள், விஞ்ஞானங்கள் எல்லாம் எப்படி பயன்படுத்தி சத்தியத்தை நீங்க புரிந்து தேவனுடைய திட்டங்களை நீங்கள் புரிந்து கொள்ளணும் அப்படின்னு தேவன் அருமையான ஏற்பாடு செஞ்சுக்கிறார். அந்த வகையில இந்த எபிரேய வார்த்தைகளினுடைய அர்த்தங்களை கொடுப்பதற்காக ஒரு ஸ்காலர், எபிரேய ஸ்காலர், ஒரு வல்லுநர், எபிரேய மொழியில ஒரு வல்லுநர் ஜெசீனியஸ் என்றவர் இந்த 22 வார்த்தைகளுக்கும் எழுத்துக்களுக்கும் அர்த்தங்கள் கொடுக்கிறார், அர்த்தங்கள் கொடுத்தார். அந்த அர்த்தங்கள் படிக்கும் போது இந்த வசனத்தோடு அது சம்பந்தப்படுத்தி இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அப்ப இந்த வார்த்தைகள் மற்றும் வசனங்கள், வார்த்தைகள் இல்ல சாரி, சொற்க அந்த எழுத்துக்கள், அந்த எபிரேய எழுத்துக்கள் மற்றும் அந்த வசனங்கள், நீதிமொழிகள் சொல்லிக்கிற அந்த வசனங்களையும் சேர்த்து ஒரு படம் பிடிச்சாக்கா அந்த ஸ்திரீ எப்படி இருப்பா அப்படின்றது, குணநலங்கள் அந்த ஸ்திரீக்கு எப்படி இருக்குது என்றதை பத்தி நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். சரி, இப்ப நம்ம என்ன பண்றோம்? நம்மளுக்கு நேரம் நம்ம சரி செய்ய வேண்டியதா இருக்கிறதுனால நான் கொஞ்சம் ஸ்பீடா தான் போகணும். ஆனாலும் கூட ஒவ்வொரு வசனங்களினுடைய அர்த்தங்களை நம்ம தெளிவாக பார்த்துடலாம். இன்னைக்கு இந்த அளவுக்கு மட்டும் நம்ம படிச்சா போதும். பட் எழுத்துக்களினுடைய அர்த்தங்கள் மற்றும் எழுத்துக்களினுடைய விவரங்கள் பத்தி நம்ம பின்னாடி நம்ம பார்க்கலாம். இப்ப முதலாவது ஒவ்வொரு வசனமா நம்ம படிக்கலாம். அதாவது 31 அதிகாரம் 10 வசனம் படிக்கும் போது, ஆமா, குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிக்கிறவன், அந்த வசனத்தினுடைய ஸ்டார்டிங்ல முதலாவது எழுத்து என்ன வருதுன்னா எபிரேய எழுத்து, எழுத்துக்களினுடைய முதலாவது எழுத்து ஆலிஃப். இப்போ பாருங்க, நம்ம பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும்போது சில எழுத்துக்களாவது அட்லீஸ்ட் தெரிஞ்சு வைக்கலாம். ஏன்னா நம்ம சங்கீதமெல்லாம் படிச்சிருவோம், ஆனா சங்கீதத்துக்குள்ள இருக்கிற இந்த 22 எழுத்து ஞாபகம் இருக்கா? அது என்னைக்காவது நம்ம படிச்சோம்னா படிக்கவே இல்லை. இது இந்த சப்ஜெக்ட் ஸ்டடி பண்ணும்போது நானே பார்த்தேன். அப்போ கிரீக் லெட்டர்ஸ் இருக்குது, அதே போல எபிரேய லெட்டர்ஸ் இருக்குது. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சு வைக்கலாம், வச்சா அது நம்மளுக்கு கொஞ்சம் பிரயோஜனம் தான் சில ஆராய்ச்சிகள் பண்றதுக்கு. அப்படி இருக்கும்போது முதலாவது எழுத்து என்னன்னா, எந்த எழுத்தை கொண்டு ஆரம்பமாகுதுன்னா ஆலேஃப் என்ற எழுத்து. அந்த ஆலேஃப் என்ற எழுத்துக்கு அந்த எபிரேய வல்லுநர் கொடுக்கறது அந்த அர்த்தம் என்னன்னா, த ஆக்ஸ், ஓஎக்ஸ், அதாவது எருது என்று பொருள். இப்ப எருது என்றால் அந்த எருது, அந்த 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 எழுத்துலேருந்து அந்த வசனம் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அந்த எருதுக்குள் சில குணங்கள் இருக்குது. தேவன் அநேக இடங்களில் அந்த எருது பத்தி பேசியிருக்கிறார். அடையாள மொழியில பேசியிருக்கிறது நமக்கு எசேக்கியேல்ல பேசிக்கிறாரு, அதே போல வெளிப்படுத்தின விசேஷத்தில் பேசியிருக்கிறாரு. அப்போ எருது ஒரு மனுஷனுக்கு பயன்படுது. பொதுவா வீட்டில் பயன்படுத்துகிற மிருகங்கள்ல ரொம்ப மிக முக்கியமான, இன்னைக்கெல்லாம் யாரும் மாடு வளர்த்த மாட்டாங்க, ஏன்னா இன்னைக்கெல்லாம் நம்மளுக்கு பால் எங்கிருந்து வருதுன்னு கூட தெரியாது. ஆனா கடையில போனா காசு கொடுத்தா கிடைக்கும். ஆனா அந்த காலத்துல பால் வேணும்னா ஒவ்வொரு வீட்லயும் அவங்க மாடு வச்சிருப்பாங்க, எருது வச்சு. ஒவ்வொரு தோட்டங்களிலும் அந்த எருதனுடைய பயன் ரொம்ப முக்கியமானது. அப்ப அதுக்கு அந்த எருதுக்குள்ள இருக்குது பலம. அதனுடைய பலத்தை மனுஷன் என்ன பண்றான், தனக்கென்று பயன்படுத்துறான். அந்த அதுக்குள்ள இருக்கிற அந்த சக்திய தனக்கு தன்னுடைய நன்மைக்காக பயன்படுத்துறான். அந்த எருதிலிருந்து தான் மற்ற மிருகங்கள், அதாவது தன்னுடைய உழவு தொழிலுக்கு, தங்களுடைய வியாபாரங்களுக்கு, இதுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் அதை பயன்படுத்துவாங்க. அப்போ அந்த 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 எருதினுடைய அந்த சக்தியை கொண்டு வந்து மனுஷங்கள் இது பயன்படுத்துறத நம்ம பார்க்கறோம். இப்போ ஒரு விவசாயிக்கு அவருடைய விவசாயத்துல அவர் வெற்றி பெறணும்னா அதுக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது எதுன்னா, எந்த மிருகம் என்றால் இந்த எருது தான். எவ்வளவு கஷ்டப்படுறது தெரியுங்களா? அப்போ அவனுடைய விவசாயமே அதை நம்பி இருக்குதுங்க. அது இல்லைன்னா ஒண்ணு பண்ண முடியாது. இங்க இருந்து பொருள் அந்த பக்கம் கடத்த முடியாது, நிறைய ஆட்கள் தேவைப்படும். அப்போ அந்த மாதிரி இந்த அந்த மனிதனுடைய வெற்றிக்கு பின்னால் இருக்கிறது ஒரு எருது. அது போல ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு பின்னால் இருக்கிற ஒரு குணசாலியான ஒரு ஸ்திரீ. இது உலக பிரகாரம் கூட நம்ம அதை பொறுத்துனாக்கா அது கூட உண்மைதான். அப்போ ஒரு ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு பின்னாடி யார் இருப்பாங்க? ஆமா, அந்த 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 அவருடைய மனைவி கண்டிப்பா இருக்கணும், இருப்பாங்க. இல்லைன்னா அந்த மனுஷன் மேல வர முடியாது. இன்னைக்கு அநேக சிறப்பான ஆட்கள் எல்லாம் உலகத்துல நம்ம பார்க்கிறோம், இருக்கிறாங்க. ஆனா அது எக்ஸப்ஷன், நம்ம கர்த்தரா இயேசு. ஆனா அவருக்கு அது மாதிரி தேவன் நினைக்கலாம். அவர் வந்து ஒரு ஒரு மனிதருக்கு அப்பாற்பட்டவர், அவர் பரிபூர்ண மனிதர். அவருக்கு வந்து இந்த மாதிரி துணை வேணும்ன்ற அவசியம் இல்லை. ஆனால் நீங்க எந்த பரிபூர்ணம் இல்லாத எந்த ஒரு மனுஷனுடைய வெற்றிக்கு பின்னாலும் ஸ்திரீகள் இருக்கிறது பழமொழியாக அங்கே சொல்றாங்க. பொதுவாக சில நிழல்கள் தேவன் காமிக்கிறார். இந்த குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிச்சதுல சில பேர் அதுல வெற்றி கண்டாங்க. யார் என்றால் முதலாவது எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும்னா ஆபிரகாமினுடைய ஊழியக்காரர் எலியேசர். அவர் ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு பெண் தேடும் போது அந்த குணசாலியான அந்த ஸ்திரீயை எங்க பிடிச்சாருன்னா ஒரு கிணற்றண்டையில் அவர் பிடித்ததை நம்ம பார்க்கணும். அதே போல பைபிள்ல இன்னொரு கேரக்டர் இந்த சபைக்கு அடையாளமாக இருக்குது, ரூத். ரூத்தினுடைய புஸ்தகத்தில் நம்ம படிக்கும் போது ரூத்தை போவாஸ் எங்க கண்டுபிடிச்சார்? வயல்வெளி இல்லைங்களா, அவருடைய காலடியில. அவங்க மாமியார் எப்படி சொல்லி கொடுத்தாங்கல்ல, நீ போயிட்டு அந்த மனிதனுடைய கால் கடி படுத்துருக்கோ ஒருத்துக்கோ சொல்லி கொடுத்தா. அப்ப அதே போல அவர் பார்க்கிறார், நல்லா தூங்கிட்டு நல்லா அவர் குடிச்சு நல்லா பகலெல்லாம் வேலை தூங்கிட்டு முழித்து பார்க்கும்போது அங்க ஒரு ஸ்திரீ இருக்கிறத பாக்குறாரு. அப்ப போவஸ் ரூத்தை கண்டுபிடிச்சார். ஒரு ஒரு தன்னுடைய பாதத்தருகே அவர் கண்டுபிடிச்சத பாக்குற. இந்த இரண்டு நிழல்களையும் நம்ம எடுக்கும்போது அங்க நமக்கு என்ன புரியுதுன்னா, விதவகு தேவனுடைய குமாரனாகிய நம்முடைய கர்த்தரான இயேசுவோடு கூட அதே ஒரு ஐக்கியத்துக்காக அல்லது ஒரு உறவுக்காக ஒரு மாபெரும் அழைப்பு தேவன் கொடுத்துக்கிறாங்க. இன்றைக்கு அன்னைக்கு ஆபிரகாம் தன்னுடைய மகன் ஈசாக்கு பெண் தேடி வர சொல்லும் போது எப்படி சொல்லியிருப்பார் என்றால், அந்த பெண்ணானவள் தன்னுடைய மகனுக்கு எந்த விதத்திலும் தகுதியாக இருக்கணும். அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறது தகுதி தகுதி இல்லாதது? இன்றைக்கு மனுஷங்கள்லாம் வந்து பெண்கள் தேடும் போது நிறைய வீடு வீடா ஏறி இறங்குறாங்க தகுதியெல்லாம் பாக்குறதுக்கு. அது எதுக்காகன்னா தகுதி ஆகுறது, தகுதி பாக்குறாங்க இது செட் ஆகுமா ஆகாதான்னு. சில பேருக்கு பார்த்து பார்த்தே வயசாகி போகும், கல்யாணமே நடக்கிறது இல்லை, அந்த அளவுக்கு நிறைய பேருக்கு இருக்கு. இங்க தகுதி எப்படி ஆபிரகாம் தன்னுடைய எலியேசர்கிட்ட சொல்லி விட்டாருன்னா, நீ போப்பா உனக்கு முன்பாக என்னுடைய தேவன் வருவாங்க, அவருடைய தூதர் அவர் அனுப்புவாரு, உனக்கு என்ன தேவையோ அதாங்க. இதெல்லாம் வந்து ஒரு நிழல், சபைக்கு ஒரு அருமையான அடையாளம். அப்போ அந்த விசுவாசத்துக்கு தகப்பனுக்கிறாரு, ஒரு எக்ஸாம்பிளாக அவர் இருக்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப எலியேசர் போனாரு, அந்த அம்மாவை எவ்வளவு பெரிய பொறுப்பு தெரியுங்களா. ஒருவேளை எலியேசர் போயிட்டு இந்த ஃபேமிலிக்கு சூட் ஆகாத ஒரு லேடியை அங்கேயாவது குடிச்சிட்டு வந்துட்டு, இது உங்களுடைய சொந்த ஊர்ல இருந்தா கூட்டிட்டு வந்த, நீங்க சொன்ன மாதிரியே கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு ஏமாத்திருந்தா எப்படி இருக்கும்? எவ்வளவு பெரிய ஒரு அநியாயம் அங்க நடந்திருக்கும் இல்லைங்களா. அப்போ ஆபிரகாமுடைய மனசுல என்னது, எந்த வகையிலும் தன்னுடைய மகனுக்கு ஏற்ற துணை. ஆதாம் கூட தேவன் அப்படித்தான் பண்ணார், ஏற்ற துணையை அவரிடம். அதே போலதான் நம்ம பார்க்கிறோம் கர்த்தரான இயேசு கூட இந்த சுவிசேஷம் யுகத்துல ஒரு சபையினுடைய தேர்ந்தெடுத்தல் அது நடைபெறுது. அப்போ மனுஷங்களே தங்களுக்கு துணை தேடும் போது ஏற்ற துணையா என்று என்ன பண்றாங்க, எவ்வளவு பாக்குறாங்க இல்லைங்களா, எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறாங்க. இன்றைக்கெல்லாம் மாறிட்டு காலம், இன்னைக்கெல்லாம் வந்து கம்ப்யூட்டர் காலம், இன்டர்நெட்டு, போன்லயே எல்லாம் பேசிக்கிறாங்க. போன்லயே அது யார் என்னன்னு கூட மூஞ்சி கூட தெரியாது, என்னென்னவோ நடக்குது அதை பத்தி நம்ம பேச வேண்டாம். ஆனா அந்த காலங்களை நம்ம பார்க்கும்போது ரொம்ப சரியாக அதை செஞ்சாங்க. இந்த சுவிசேஷம் யுகத்துல கர்த்தர் இயேசுனுடைய மனைவியாக தேர்ந்தெடுக்கிறதுக்கு சரியான ஒரு தேர்ந்தெடுத்தல் இங்கே நடக்குது. அப்போ அந்த சபை, அதாவது கர்த்தருடைய மனவாட்டி ஆக தேர்ந்தெடுக்கும் போது அதுல எந்த வகையிலும் தவறு நடக்கவே கூடாது. ஆனா தவறு நடக்குமா? தவறு நடக்காது. ஏற்ற துணையாக இருக்குமா? கண்டிப்பா ஏற்ற துணையாக தரும். ஏன்னா இன்னைக்கு வந்து தகுதி பாக்குறாங்க, ஒரு ஆணும் பெண்ணும் அவங்க மேரேஜ் பண்றதுக்கு அவங்க படிப்பு என்ன, அவங்களுடைய கலர் என்ன, அவங்க ஹைட் என்ன, அவங்க என்ன வேலை செய்யறாங்க, என்ன இது எல்லாம் பாக்குறாங்க. சாதாரண பலவீன மனுஷங்கள் கொஞ்ச நாள் இருந்து ஒரு 10 வருஷத்துல ரெண்டு பேருமே அடையாளத்தையும் ஆயிடுவாங்க. ஆரம்பத்தில் அழகு என்ன பார்ப்பாங்க, 10 வருஷத்துல பாத்தீங்கன்னா அவருக்கு தலையில ஒண்ணுமே இருக்காது. அப்பெல்லாம் அழகு வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. அதே போல இந்த அம்மாவும் அதே மாதிரி ஒரு 10 வருஷம் ஆசைனா எல்லாம் பல்லெல்லாம் போய் ஆனாலும் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. மனுஷங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து தகுதி செட்டப் பார்க்கும் போது, கர்த்தர் இயேசுக்கு மனைவியா வரணும்னா சும்மா போறவங்க வரவங்களை எல்லாம் சேர்த்து கொள்வாரா? அப்ப கர்த்தரே இயேசு கூட என்ன வேணும் இருக்கும் கண்டிப்பா தகுதி. ஏன்னா அந்த ஒரு கணவன் மனைவி அடையாளமே அதுக்கு தான் வச்சிருக்கிறார் இந்த உலகத்துல. அப்ப ஒரு கணவன் மனைவி சேரும் போது தகுதியெல்லாம் பாக்குறது என்ன என்ன அர்த்தம் என்றால், கர்த்தரே இயேசுனுடைய மனவாட்டியாக போகிற சபை எப்படி இருக்கணும்? தகுதி உள்ளதாக இருக்கணும். தகுதியெல்லாம் இல்லைன்னா நினைச்சு கூட பார்க்க கூடாது. அப்ப உயரம் எவ்வளோ? அதான் நம்ம சங்கீதத்தில் ஒரு இடத்துல பாக்குறோம், நீதிமான் பனைமரத்தை போல இருப்பான் செழிப்பான்ங்கிறார். அப்படின்னா சில பேர் ரொம்ப ஹைட்டா இருப்பாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் குள்ளுமா மாப்பிள்ள கட்டி வச்சா எப்படி இருக்கும்? நம்ம சில இடங்கள்ல பாக்குறோம், சில இடங்களில் பார்த்தா மாப்பிள்ள ரொம்ப ஹைட்டா இருப்பாரு, பொண்ணு ரொம்ப குள்ளுமா இருக்கும். இது அப்போ என்ன பண்ணுவாங்க, சரி வேண்டாம் இது பொண்ணு கொஞ்சம் ரொம்ப ஹைட்டா இருக்குது போயிடுவாங்க. அப்போ அட்லீஸ்ட் ஒரு தோல் லெவலுக்காவது பார்ப்பாங்க. அப்ப பனை மரத்தை போல இருக்கணும்னா அவ்வளவு ஹைட்டா அப்படின்னு அர்த்தம். ஜீசஸ் வந்து அவருடைய குணநலங்களுக்கு அட்லீஸ்ட் அவருடைய தோல் வரைக்குமாவது வரணும், ஈக்குவல் வர முடியாது, அட்லீஸ்ட் அவருடைய தோல் வரைக்குமாவது வரணும். அதாவது பாப்பாரா பார்க்க மாட்டாரா? இப்போ பனை மரமா இருக்கிற ஒருத்தனுக்கு இவ்வளவு இவ்வளவு சைஸ் ஒரு பொண்ணு பார்த்தா எப்படி இருக்கும்? அது பொருத்தமே இருக்காது, அது அது செய்யவே மாட்டாங்க. அப்போ அந்த ஹைட்ல இருந்தாலும் பாக்குறாங்க. அப்போ அந்த குவாலிட்டி பனை மரம் என்னன்னா அவ்வளவு உயர்ந்த குணநலங்கள், கர்த்தராக இயேசு போன்ற குணநலங்கள் இருக்கணும் அந்த சபைக்கு என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ அது அந்த 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 தேர்ந்தெடுத்தல எந்த விதமான மிஸ்டேக்கு இருக்காது. அப்போ ஏறத்தாழ அந்த மனவாளனாகிய கிறிஸ்து போல இருக்கணும் அந்த சபை என்பதற்கு வசனம் படிக்கலாம், குலசியர் 3:10. குலசியர் 3:10. என்ன சொல்றாங்க? தன்னை சிஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக மாற வேண்டும். அப்போ இயேசுனுடைய மனவாட்டியாக வரணும்னா என்ன சாயலுக்கு வரணும்? தன்னை சிஷ்டித்தவருடைய சாயலுக்கு வரணும் இல்லைங்களா? அப்போ அந்த வசனத்தில் நம்ம படிக்கிறோம், அந்த ஸ்திரியை அந்த மாதிரி ஒரு ஸ்திரியை கண்டுபிடிக்கிறவன் யார்? அவருடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. இங்க மொழிபெயர்ப்புல மிஸ்டேக் இருக்குது. முத்துக்கள் என்றால் கலர் என்ன கலர்? ஒயிட் கலர். முத்துக்கள் ஒயிட் கலர். ஆனா இது வந்து ஆங்கில மொழிபெயர்ப்புகள் அப்படி கிடையாது. இங்க வந்து எப்படி இருக்கு ஆங்கில மொழிபெயர்ப்புல, ஃபார் அவர் பிரைஸ் இஸ் ஃபார் அபவ் ரூபீஸ் ரூபீஸ் இருக்குங்க. அப்ப ரூபீஸ் எப்படி மொழிபெயர்க்கணும்? ரூபீஸ் என்ற வார்த்தை ரூபீஸ் தமிழ்ல பவளம், கரெக்டா? கரெக்டுங்களா? டீச்சருங்க யாராவது இருக்கிறீங்களா? டீச்சர் இருக்கிறாங்க நிறைய பேர். பவளம் இல்லையா? பின்ன என்ன சொல்றது? ரத்தினம். அவரு வந்து வாத்தியார் தான். அப்போ ஓரளவு கரெக்டா இருக்கு. ஏன்னா அந்த ரூபீஸ் என்னன்னு தெரியுது, ஆனா சரியான தமிழ் வார்த்தை என்னன்றது நமக்கு எனக்கு தோணல. ஆனா ரத்தனம் என்றால் அது என்ன கலர் இருக்கும் பிரதர்? ரெட். ஓகே, அப்போ அது கரெக்ட் தான், நீங்க சொல்றது கரெக்ட். ரத்தனம், ரத்தனம் என்றால் அது வந்து அது சிவப்பு கலர். இங்க சொல்றாரு அந்த ஸ்திரீயினுடைய விலை என்னவோமா, அவளுடைய விலை ரத்தனத்தை பார்க்கலாம் இருந்தது என்று இருக்க வேண்டும். ஆனா முத்துக்கள் போட்டுக்கிறாங்க, அதை நீங்க கரெக்ட் பண்ணிருங்க. அப்ப அந்த சிவப்பு கலர் இருக்கு, இது எதை குறிக்குது என்றால் கர்த்தராய் அவனுடைய விலை, சபையினுடைய விலை பத்தி பேசுறார். அதை பார்க்கலும் அதிகம். அப்போ இந்த அப்போ அந்த அந்த பெண்ணை வாங்கணும்னா என்ன பண்ணும்? அதுக்கு மேல அந்த ரத்தனத்தை போல விலை கொடுத்து வாங்க வேண்டியது இருக்குது. அப்ப அந்த விலை கொடுத்து அந்த மனவாளன் வாங்கணும். எனக்கு என்ன மெத்தட்னா, அந்த காலத்திலலாம் பெண் பார்க்க போகும்போது ஆண்கள் தான் பெண்களுக்கு டவரி தருவாங்க, கரெக்டா? அந்த காலத்தில் பெண்ணுக்கு தேவையான எல்லா பொருள்கள் எல்லாம் கொடுத்து கல்யாணம் பண்ணிட்டு வருவாங்க. ஆனால் இன்னைக்கு என்ன ஆயிட்டுக்குது? தலையில் ஆயிட்டுக்கு, சாத்தானுடைய ஒரு மெத்தட் ஆயிட்டுக்குது. பொண்ணே கொடுக்கணும், அப்புறம் பொண்ணே கொடுக்கணும், ரெண்டுமே கொடுக்கணும். எவ்வளோ பவுன் போடுறீங்க கேட்பாங்க. அப்படி இல்லை, இங்க பாருங்க, அங்க விலை கொடுத்து அவர் வாங்கிட்டு இந்த குணசாலியான ஸ்திரீக்காக. இதுல நிறைய பேர் பயன்பட்டு இருக்கிறாங்க. அந்த வீடு அந்த அந்த வீட்டில் இருக்கிற ஜனங்களெல்லாம் கூட வந்து இப்போ அந்த பெண்ணுக்கு டவுரி கொடுக்கும்போது அது யாருக்கெல்லாம் கூட பயன்படும், அந்த குடும்பத்துக்கும். அதுபோல ரத்தனத்தை போல என்றால் சிவப்பான அந்த வெளியேறப்பட்ட அந்த இரத்த துளிகள் மூலம் இந்த குணசாலியான ஸ்திரியை அங்க கர்த்தர் விலைக்கு வாங்கியிருக்கிறார். அந்த விலையினுடைய விவரத்தை அவளுக்கு புரிய வச்சிருக்கிறார். இன்னைக்கு நம்ம எல்லாம் வந்திருக்கிறோம்னா அந்த முதல் ஸ்டெப் என்ன, எங்க விசுவாசம் வச்சிருக்கிறோம், கர்த்தருடைய அந்த வெளியேறப்பெற்ற அந்த பலியில அந்த இரத்தத்தின் மேல் வச்சிருக்கிறோம். அதான் சொல்றேன், அவளுடைய விலை ரத்தினங்களை பார்க்கிலும் அது உயர்ந்தது. அந்த விலை கொடுத்து அந்த மணவாளன் அங்கே வாங்கியிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். இது வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு மனைவி, இவ்வளோ விலை கொடுத்து வாங்கின மனைவி மேல் கர்த்தர் அங்க அந்த ஒரு மனுஷன் அப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்தார்னா அந்த மனைவி மேல் அவர் என்ன பண்ணுவாங்க, எவ்வளோ அன்பு செலுத்துவார் இல்லைங்களா. இன்னைக்கு புதுசாக கல்யாணம் ஆச்சுன்னா ஒரு கணவன் மனைவி, கணவன் தன்னுடைய மனைவியை நேசிப்பார், மனைவி தன்னுடைய கணவனை நேசிப்பான் கண்டிப்பா. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் ஏதோ பிராப்ளங்கள் நடக்கலாம். ஆனா இங்க நம்ம பார்க்கிறோம் கர்த்தர் சபையை நேசிக்கிற விதம் உலகத்தில் எந்த மனுஷனாலே முடியாது என்று நம்ம பார்க்கிறோம். வசனத்தில் படிக்கலாம், எபேசியர் 5:25. அடுத்த 27 வரைக்கும் அவ்வளவுதான். அப்ப கிறிஸ்துவும் அங்க சபையில் அன்பு கூர்ந்துங்கிற வார்த்தை இருக்கா? இல்ல, 25 வசனமா ஸ்டார்டிங், அதுக்கு மேல் வசனம் பாருங்க 24. சரி, ஓகே. அதுல நம்ம பார்க்கும்போது கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூறுகிற விதம் பற்றி அவர் வசனம் இருக்கு. அப்ப அது என்னன்னா, அந்த மாதிரி எந்த மனுஷனும் தன்னுடைய மனைவியை நேசிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அன்பு யார் பண்றாங்க? அவன் ஜீசஸ் வந்து இந்த உலகத்தின் இந்த சுவிசேஷ கால சபையின் மேல் அவ்வளோ நேசம் பாசம் வச்சிருக்கிறார், அன்பு வச்சிருக்கிறாரு என்று நம்ம இங்க பார்க்கணும். கண்டிப்பா அது அவங்க செய்வாங்க. அதனாலதான் நிழல்ல நம்ம பார்க்கும்போது, நிழல்ல பார்க்கும்போது அங்க அந்த ஸ்திரீ ரெபேக்கா, எலியேசர் போயிட்டு அந்த எஜமான் பத்தி, ஈசாக் பத்தி எல்லாம் அந்த குடும்பத்தில எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அதுல இருந்து சில விஷயங்களை கிரகித்து கொண்டு அந்த ஸ்திரீ என்ன பண்ணிட்டான், இந்த மனுஷன் கூட போறியா அப்படின்னு கேட்கும் போது அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, நான் போறேன். அவர் கூட வேலை கொடுத்தார், 10 ஒட்டகங்கள் மேல போனார், நிறைய பொருள்கள் கொண்டு போய் அந்த அம்மாவுக்கு கொடுத்துட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்ததை நம்ம பார்க்கணும். அப்போ அந்த பொண்ணு சொல்லுது, நான் போகிறேன். அப்ப என்ன விஷயம்னா, அந்த ஸ்திரீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை அங்க என்ன நடந்துச்சுன்னா, நம்பிக்கை வச்சு அவ்வளவுதான். அப்போ அந்த மணவலன் மேல் நம்பிக்கை ரொம்ப ரொம்ப அதான் நம்ம பார்க்கணும். அதே போலத்தான் நம்மளுடைய விஷயத்துல கூட அங்க சொல்லிட்டு, நீங்கள் விசுவாசத்தோட நீங்கள் ஆவியில நடக்கிறவர்களாகவும் விசுவாசத்தோட தைரியமாக. ஏன்னா ஒரு பொண்ணு தனியா போகணும், கண்ணுக்கே தெரியாத ஒருத்தர்கிட்ட போய் சேரணும்னா எவ்வளவு தைரியம் வேணும், எவ்வளவு ஒரு மனசுல உறுதியை எடுத்துருக்கணும் அந்த அம்மா, அப்பதானே போயிருக்க முடியும். அந்த அதே போல சபை இங்க இருக்கிறத பத்தி, அதே போல ரூத்தினுடைய விஷயத்துல கூட நம்ம பார்க்கும் போது அங்க கூட அந்த ஆவிக்குரிய வகையில எவ்வளவு ஸ்ட்ராங்கா அந்த மனதுல அந்த அம்மா இருந்தாங்கன்னா, ரூத் 2:12-13. ரூத் 2:12-13. ஆமா. அதே போல மூன்றாம் வசன அதிகாரம் 10:11. ஆமா, நீ எப்படிப்பட்ட பெண்ணு, ரூத் பத்தி சொல்றாங்க. அப்போ எந்த அளவுக்கு அந்த அம்மா ஒரு உறுதியான ஒரு கேரக்டர்ல அவர் மேல நம்பிக்கை வச்சிருந்த, போவாஸ் மேல நம்பிக்கை வச்சதை பாக்குறோம். அதுக்கப்புறம் சில விஷயங்கள் எல்லாம் நடந்துச்சு, அது உங்களுக்கு அந்த வசனங்கள் இருக்குது. அந்த அம்மா கல்யாணம் பண்றதுக்குன்னா ஒரு முறை மாப்பிள்ளை இருந்தாரு, சுதந்திரவாளி. அவருக்கு போய் பேசினாங்க, அவனால அவன் வேண்டான்னு சொல்லிட்டான். அப்ப என்னாச்சு, இப்போ ரூத் வந்து போவாஸுக்கு திருமணம் ஆச்சு. திருமணம் ஆகும் போது அப்போ போவாஸ் உன்னுடைய வார்த்தையை கொஞ்சம் கவனிக்கலாம். ரூத் 4:10. ரூத் 4 போதுங்க. அங்க நம்ம பார்க்கும் போது அங்க என்ன சொல்லிட்டுறாருங்க, ஸ்திரியான ரூத்தை எனக்கு மனைவியாக கொண்டேன். ஆங்கில மொழிபெயர்ப்பு எப்படி இருக்குன்னா, ஐ ஹவ் பர்ச்சேஸ்ட் ஹர் டு பி மை வைஃப். நான் அந்த அம்மாவை என்ன பண்ணிக்கிறேன், விலைக்கு வாங்கியிருக்கிறேன். என்ன மாதிரி அவரோட வார்த்தைகள் அங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க பாருங்க. அப்போ அதான் சொல்றாரு, அந்த நீதிமொழிகளை பாக்குறோம், அந்த ஸ்திரீயினுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. அப்போ அந்த சபையினுடைய குணங்கள் அது ரத்தினத்துக்கு மேல. அதான் சொல்றாரு, அந்த மணவாளன் தன்னுடைய ஜீவனே கொடுத்து விலைக்கு வாங்கியிருக்கிறார். இன்றைக்கு நம்மளால கூட சபையான சரீரமாக மாறுவதற்கு நம்முடைய மணவாளன் இயேசு என்ன பண்ணியிருக்கிறாரு, தம்முடைய ஜீவன் கொடுத்திருக்கிறார். சகோதர சகோதரி, இதை நம்ம யோசிக்கணும் இந்த பாயிண்ட்ஸ்ல. ஏன்னா நம்ம விழுந்து போன மனுஷங்கள் இருக்கிறோம். கர்த்தர் எப்படி இருக்கிறாங்க, அவருடைய மகிமையை நம்மளால விவரிக்க முடியாது, புரிந்து கொள்ளவும் முடியாது. ஆனாலும் கூட நமக்காக அவர் இந்த உலகத்தில் தம்முடைய ஜீவன் கொடுத்து நம்மளை விலக்கி வாங்கிட்டார். அதான் நீங்கள் கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். போக சொன்னார் பாருங்க, ஐ ஹவ் பர்ச்சேஸ்ட் ஹர் டு பி மை வைஃப். அதே போல நீங்க நம்மளுக்கு கூட கர்த்தர் அங்க விலக்கி வாங்கி விட்டதை நம்ம பார்க்கறோம். சரி, இப்ப நம்ம 11 வசனத்துக்கு போலாம். இங்க இந்த 11 வசனத்தினுடைய ஸ்டார்டிங் எபிரேய எழுத்தினுடைய 2வது எழுத்து பேத். பேத் என்ற எழுத்துல ஸ்டார்ட் ஆகுது. பேத் என்றால் ஒரு வீடு அல்லது ஒரு கூடாரம். வீடு கூடாரம் ரெண்டு கூட சொல்லலாம். வீடு என்பது ஒரு பர்மனன்ட் ரெசிடென்ஸ், நிரந்தரமாக குடியிருக்கிற இடம். கூடாரம் என்பது நிரந்தரம் இல்லாதது. அப்போ இந்த இடத்துல என்னன்னா, ஒரு ஒரு மனிதனுடைய வீடு கல் வச்சு செவர் வச்சு கட்டின வீடு விட அவனுடைய மனைவி அவனுடைய வீடாக இருக்கிறார். அந்த பாயிண்ட் இங்க சொல்ல வர்றாரு பாத்தீங்களா. அப்போ அந்த 2வது எழுத்தினுடைய அந்த அர்த்தம் ரொம்ப ஸ்ட்ராங் இருக்குது. அப்போ அந்த அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு மனைவியினுடைய அன்புக்கு ஈடாக வேற எந்த உலகத்தின் பொருள்களும் வேற எந்த விதமான விஷயங்களும் அது ஒத்து வராது. அந்த அன்பை வந்து மாற்றி வேற ஒரு அன்பு கொண்டு வந்து அங்கே வைக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அன்பு அந்த ஸ்திரீயினிடத்தில் இருக்கும். அப்போ ஒரு ஒரு வீடு என்றால் அந்த மனிதனுடைய வீடாக இருக்கிறா அந்த ஸ்திரீ என்று பார்த்தோம். இது நம்ம எங்க எப்படி சொல்லனா, அங்க நம்முடைய கர்த்தராக இயேசு மறிக்கும் தருவாயில் அங்க காமிக்கிறது என்னன்னா, அந்த வீடு என்றால் என்ன, அவன் மேல் அவ்வளவு அன்பு இவள் செலுத்துவாள். அவ்வளவு விலை கொடுத்து அவர் வாங்கியிருக்கிறார். அப்போ இவர் கூட அன்பு செலுத்துவாரு. அதே போல அந்த ஸ்திரீ கூட என்ன பண்ணுவார், கண்டிப்பா அன்பு செலுத்துவாள். என்ன எவ்வளவு அன்பு செலுத்துறார் என்றால், யோவான் 12:3 வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். யோவான் 12:3. அப்போ அந்த பரிமளம் என்ற தைலத்தினால் அந்த வீடே அவருடைய பாதத்தில் பூசும் போது அந்த வீடே அந்த ஸ்மெண்ட் அந்த சென்டினுடைய ஸ்மெல்லுனால வாசனையினால நிறைந்திருந்தது. அநேகர் அங்க வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, இதெல்லாம் வேஸ்ட். அப்ப ஏசு என்ன சொல்லிட்டாங்க, அந்த பரிமள தைலம் எதற்கு அடையாளம், அந்த தைலம் அந்த ஸ்மெல்லு ஸ்மெல் எது கடையாளமா இருக்குது? அந்த சுகந்த வாசனை எது கடையாளமா இருக்குது? பைபிள்ல அன்பு இல்லைங்களா? அப்போ அந்த மரியல் இயேசுமேல் வைத்திருந்த அந்த அன்பு கடையாளம் இருக்குது. அதான் சொல்றாரு, எனக்கு அவள் நல்லதை அவள் செய்தாள் அப்படிங்கிறார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு அன்பு அங்க நம்ம பார்க்கலாம். ரூத்தினுடைய விஷயத்தில் கூட நம்ம பார்க்கலாம். அப்ப என்னாச்சு, அந்த ஹஸ்பண்ட் கூட அந்த பெண்ணு மேல நம்பிக்கை வைக்கிறத பத்தி ரூத் 3 நான் 14 வசனத்துல நம்ம பார்க்கிறோம். போதுங்க, விடியற் காலம் மட்டும் பாதத்தருகே படுத்திருந்தா என்றால் என்ன விஷயம்? போ அந்த அம்மாவுடைய அந்த இலைப்பாறுதலே அங்கத்தான். அதே போல பின்பு போவாஸ் கல்யாணம் பண்ணி பார்த்தனா அவருடைய இலைப்பாறுதலே அந்த அம்மா. அது போல இங்க கர்த்தர் கூட அந்த ரூத் என்னைக்கு போவாஸ் இடத்துல போயிட்டு சந்திச்சதோ அப்பொழுது அவருடைய வாழ்க்கை மாறிடுச்சு. அது ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஆச்சு வாழ்க்கை. அது வரைக்கும் எப்படிப்பட்ட ஒரு சிரமப்பட்ட ஒரு வாழ்க்கையில் இருந்துச்சு. ஆனா இயேசு அந்த போவாசை சந்திக்கும் போது அவருடைய வாழ்க்கையே மாறிவிட்டது. அவர் மேல் நம்பிக்கை வைக்கும் போது மாறிவிட்டதை பார்க்கலாம். அப்போ போவாஸ் யாருக்கு நிழலாக இருக்கிறார்? இயேசுக்கு நிழலாக இருக்கும் போது இந்த சபையை அவர் தேர்ந்தெடுத்து இந்த சபையை தனக்கு தகுதி உள்ள ஒரு மனைவியாக மாற்றுவதற்கு அவர் எல்லா வகையிலும் அவர் தகுதி உள்ளவராக இருக்கிறார். அப்போ அப்போ மாற்றுறதுக்கு என்ன வேணும் என்றால் ஒருவருக்கு ஒருவர் அந்த நம்ப வேண்டும் இல்லைங்களா? ஒரு ஒரு குடும்பம் கரெக்டா போகணும்னா என்ன பண்ணும்? ஒரு கணவனும் மனைவியும் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் நம்பிக்கை ரொம்ப முக்கியம். நம்பிக்கை இல்லைன்னா என்ன ஆகாது? வண்டி ஓடுமா? இன்னைக்கு நம்ம உலகத்தில் எல்லாரும் பாக்குறோம் எவ்வளவு பிரச்சனைகள் ஆகி போகுது. அதே போல சபை கர்த்தர் மேல் முழு விசுவாசம் வச்சிருக்குது. அதே போல கர்த்தர் கூட இன்னைக்கு சபை மேல் என்ன வச்சிருக்கிறாங்க? நம்பிக்கை வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம பலவீனமான மனிதர்களே, நம்மளோட உடன்படிக்கை இதெல்லாம் சாதாரணமான விஷயம் இல்ல. கர்த்தர் நம்ம நம்பிக்கை வச்சு நம்மளை கூப்பிட்டு இவங்க செய்வாங்க இவங்க முடிப்பாங்க, அந்த நம்பிக்கையில தான் நீங்க நம்ம வந்து கொண்டுக்கிறோம். அவர் நம்ம வைத்த நம்பிக்கை எவ்வளவு பெருசு பாருங்க. அப்ப நம்ம கூட நீங்க நம்பிக்கை வச்சிருக்கிறோம், ஆனா அதை விட அதிகமான நம்பிக்கை கர்த்தர் நம்ம மேல் வச்சிருக்கிறத பார்க்கணும். அப்போ அந்த இடத்துல அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். அப்ப நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவனுடைய சம்பத்து குறையாது என்று பார்க்கணும். அப்போ சம்பத்து என்றால் சொத்து இல்லைங்களா? சொத்து மற்றும் அவருடைய பொருட்கள், மணவாளன் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள். முந்தையெல்லாம் நீங்க கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி முந்தி வீட்டினுடைய எல்லா சாவியும் அம்மா கையில் இருப்பாங்க. ஆனா அம்மா வயசாயிட்டு போகும்போது அந்த சாவி யார் கைக்கு வரும்? இவர் பிடிங்க வச்சுக்க வர, இது எங்கிருந்தா வந்த பொண்ணு, இதுகிட்ட சாவி கொடுக்க கூடாது, இதை திருடிட்டு போயிருன்னு சொல்லி அந்த அம்மா அந்த பொண்ணு கிட்ட கொடுத்துருவாங்க. கம்ப்ளீட் அந்த பொறுப்பு அந்த பொண்ணு கிட்ட போகும். அது போல இங்க அந்த சம்பத்துக்கு குறையாது என்றால் கர்த்தர் இயேசு ஏற்ற கால சத்தியங்களை பெரிய பெரிய விஷயங்களை தெய்வீக திட்டங்களை யார் கையில் ஒப்படைக்கிறாரு? எல்லா கிறிஸ்தவர் கையில் கிடையாது. அவருடைய சபையான சரீரம் சபையாக அழைக்கப்பட்ட ஜனங்களுக்கு அதை கொடுக்கிறார். இந்த வகையில் கூட தேவன் நம்ம மேல் கிருபை வச்சுக்கிறது நம்மளுக்கு தெரியும். ஏன்னா நம்ம கையில் இருக்கிற சத்தியமே அதுக்கு ஒரு சாட்சி. மற்றவர்கள் வச்சிருக்கிற விஷயங்களுக்கும் நம்ம கிட்ட இருக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. அப்ப அந்த சத்தியமே சாட்சி. கர்த்தர் தம்முடைய எல்லா சொத்துக்களையும் நம்ம கையில கொடுத்து வச்சிருக்கிறாரு. அதுதான் இங்க அந்த அந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். அடுத்தபடியாக 12 வசனம் படிக்கும் போது, ஆமா, அப்போ உயிரோடு இருக்கும் நாள் எல்லாம் எப்படி அந்த சொத்து முழு பொறுப்பு இன்றைக்கு சபை கையில் இருக்குது. அவன் அந்த உலகத்துக்கு சத்தியம் சொல்றது யாருடைய பொறுப்பு? ஜீசஸுடைய பொறுப்பா? கர்த்தர் இன்னைக்கு வந்து பேசுவாங்க, சபை மூலமாக இந்த உலகத்தில் அவர் பேசிக்கொண்டு வருகிறார். தம்முடைய எல்லா சொத்துக்களையும் கொடுக்கும் போது சபை அந்த வாய்ப்புகளை எவ்வளவு எந்த அளவுக்கு அவர் நம்பி கொடுத்திருக்கிறாரு, அந்த அளவுக்கு இந்த சத்தியத்தின் மேல் அவர்கள் பொறுப்பாளிகளாக கவனமாக இருக்கிறாங்க. இன்னைக்கு கிடைச்சிருக்குது நம்மளுக்கு எவ்வளவு புக்ஸ், எவ்வளவு எல்லாம் ஃப்ரீங்க. இப்ப கூட நம்ம உடன்படிக்கை செய்த சகோதரர்களுக்கெல்லாம் வால்யூம்ஸ் கொடுக்குறாங்களே, இல்ல சும்மா நம்ம நம்ம நம்மளுடைய பிரயாசமே கிடையாது, ஒண்ணுமே இல்லை, சும்மா வருது. தேவன் கொடுக்குறாங்க என்ன மாதிரி ஒரு பொக்கிஷன் கொடுத்துக்கிறார். நம்பிதான் கொடுக்கற, இவங்க செய்வாங்க. இப்ப வாங்கி கொண்டு போய் புஸ்தத்தை கொண்டு போய் ஒரு மூலையில போட்டுட்டு 5 வால்யூமே என்கிட்ட இல்லைன்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா வீட்டுல இருக்கு, எந்த இடத்துல இருக்குதுன்னு தெரியாது. நிறைய வால்யூம்ஸ் இருக்குது, நிறைய பேருக்கு தெரியாது. வீட்டில் தங்களுடைய வீட்டில் இருக்குது, செல்ஃபில் நிறைய இருக்கும், ஆனால் என்னென்ன புக்ஸ் இருக்குதுன்னு தெரியாது. அங்கே லிஸ்ட் அவருடைய சம்பத்து வாங்கி சும்மா வைக்கிறது இல்ல சபை, எந்த நேரமும் அது வேஸ்ட் பண்றது இல்ல, அவங்களுடைய நேரம் அவருடைய காலம் எல்லாவற்றையும் அவர்கள் வந்து சின்ன சின்ன விஷயம் கூட. அந்த பெண்ணானவர்கள் அந்த வீட்டினுடைய பொறுப்பெடுக்கும் போது அந்த வீட்டில் ஒரு பொருள் வெளியில கிடந்த கூட என்ன பண்ணும் அந்த அம்மா? நீங்க பார்க்கல, ஸ்திரீகள் பார்க்கல, ஆண்மை கூட அவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறது இல்லை. நம்ம வேலைக்கெல்லாம் போயிட்டு நேரம் வீட்டுக்குள்ள போவோம் வருவோம், என்ன பொருள் எங்க கிடைக்குது கவனிக்கிறது இல்லை. ஆனா ஸ்திரீகள் என்ன பண்றாங்கன்னா, ஒரு சின்ன பொருள் கீழ் கிடந்தா கூட எடுத்தாங்க பத்திரப்படுத்த. இது சுவாபத்தில் இருக்குது பாருங்க. அப்போ சபை இருக்கும்போது தேவனுடைய சின்ன சின்ன சத்தியங்கள் கூட, நம்ம எளிமையான சத்தியங்களாக இருந்தாலும் கூட அதை பாதுகாக்கணும், பாதுகாத்து அந்த சத்தியத்தை நம்ம வந்து பயன்படுத்த வேண்டும் என்று இங்கே நம்ம பார்க்கிறோம். இதில் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது, ஆனால் நம்ம இப்போ முடியாது. அப்போ அந்த அவருடைய சொத்துக்கு எந்த விதமான பங்கம் ஏற்படாமல், அந்த சொத்துக்கு எந்த விதமான இழப்பு ஏற்படாமல் அந்த ஸ்திரீ அதை பாதுகாக்கிறாள் என்று பார்க்கிறோம். அது மட்டும் இல்லை, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அந்த 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 வசனத்தினுடைய எழுத்து என்னன்னா கெமல். கெமல் நான் ரொம்ப ஃபுல்லாக எப்படி சொல்றது, நான் 22 வார்த்தைகள் சொல்லி முடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும். அது வந்து இவர் என்ன சொல்றாருன்னா கேமல், கெமல்ன்றது அந்த எழுத்தை வந்து கேமல் ஒட்டகமாக சொல்றாரு. அப்போ ஒட்டகத்தினுடைய குணங்கள் என்ன, அதனுடைய பர்சிஸ்டன்ஸ் இல்லைங்களா? இப்போ அந்த எவ்வளோ தூரம் வனாந்தரங்களில் அது போனாலும் கூட அது நிற்கும், அது வந்து உறுதியாக போயிட்டு இருக்கும். அப்போ அந்த காலத்தில் வந்து இன்னைக்கு நம்ம எப்படி இதுக்கு நம்ம எப்படி சொல்லனா, இந்த காலத்துக்கு எப்படி சொன்னால் சுலபமாக புரிந்து கொள்ளனா, அந்த காலத்து ட்ரெயின், இந்த காலத்தில் ட்ரெயின் போறங்க கன்னியாகுமரியில் ஸ்டார்ட் ஆகும், அங்கே போகுது நார்த் இந்தியா ஜம்மு காஷ்மீர் போய் சேருது, இங்கே புறப்பட்டு அங்கே போய் சேருது, 3-4 ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எப்படி இந்த வண்டி போகுது, இடையில ஒன்று ரிப்பேரோ பார்க்கறதுல ஒன்று போயிட்டே இருக்கு. அது மாதிரி அந்த காலத்தில் ரெபேக்கா போன ட்ரெயின், அதுதான் ஒட்டகம். அது அந்த காலத்தில் நிறைய பொருள்கள், அதான் ட்ரேடிங் வியாபாரங்கள் எல்லாம் இதை வச்சு தான் நடக்கும், ஒட்டகங்கள் வச்சு தான் நடக்கும், பெரிய வெயிட் தூக்கிக்கும், அதே டைமில் தொடர்ச்சியாக போய் கொண்டிருக்கும். அதே போல சாலமோனுடைய ஞானத்தை விசாரிக்கிறதுக்காக புறமா வந்தாங்களே சேவா நாட்டினுடைய ராஜஸ்திரி, அவங்க கூட நிறைய பொருள்கள் கொண்டு வந்தாங்க. அதாவது 1 Kings 10:1-2 நம்ம படிக்கலாம், 2 போடுங்க. நிறைய பொருள்களையும் என்ன என்ன வார்த்தைகள் போடுது இல்ல, அதுக்கு மேல என்னன்னா கந்த வர்க்கங்களையும் மிகுதியான பொன்னையும் அன்னைக்கு பாருங்க அது சுமந்துட்டு வருது, குட் ஸ்டேட் பாத்தீங்களா எப்படி, அது மாதிரி அது அவ்வளோ பொருள்கள் அது டிராவல் கொண்டு வந்துடு. அது போல ஒரு ஸ்திரீ இருக்கணும், எந்த ஸ்திரீ, மூட்டை தூக்கி முதுகில் வைக்கிற ஸ்திரியா, இந்த ஸ்திரீகள் இல்லை, அது சபை. சபை கூட இந்த வனாந்தர பிரயாணங்களில் நிறைய விஷயங்களை தூக்கிட்டு அது தொடர்ச்சியாக போறாங்க. அப்போ வனாந்தர பிரயாணம் ரொம்ப கடினமானது இல்லைங்களா, வனாந்தர பிரயாணம் மாதிரி ஒரு கடினம் ஒண்ணுமே இல்லை. ஆனாலும் எப்படி அந்த ஒட்டகம் போகுது, அது போல அந்த தொடர்ச்சியான அந்த பிரயாணம், அந்த ஒரு பொண்ணு, இன்னும் வெள்ளி, இன்னும் வெளியேறப்பட்ட பொருட்கள், இதெல்லாம் எதை குறிக்குதுன்னா தேவனுடைய மாபெரும் சத்தியங்களை, ஏற்ற கால சத்தியங்களை சுமந்து கொண்டு போகிற ஒட்டகங்களாக அந்த சபை இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் என்று பார்க்கும். எந்த வசன கேட்டாலும் கூட எனக்கு தெரியாது, எனக்கு தெரியும், ஒரு காலத்தில் அப்படி இருந்தோம், இன்னும் கூட இருக்கிற அப்படிதான், நிறைய வசனங்களுக்கு அர்த்தம் தெரியுது இல்லை, நான் கமெண்ட்ஸ் பார்த்து சொல்றேன், நான் அங்கே பார்த்து சொல்றேன், நான் டிக்ஷனரி பார்க்குறேன், அப்படிதான் நம்ம சொல்றோம். என்னைக்காவது வசனங்கள் படிக்கும் போது இந்த வசனத்தினுடைய அர்த்தம் எடுத்தோன்னே, இந்த வசனம் கேட்டா எப்படி சார், இந்த வசனத்தினுடைய அர்த்தம் லெவல் வந்திருக்கிறோமா, லெவல் ஆயாச்சா, வரணுமா வேண்டாங்களா, அந்த லெவல் வரணுமா வேண்டாம், எப்போ எந்த நேரத்தில் தூக்கத்தில் எழுப்பி இப்படி சார், இந்த வசனத்தினுடைய பொருள் என்னன்னா என்ன பண்ணும் சொல்லணுமே, சபை அந்த அளவுக்கு வளரணுமே, அதான் பணம் போற மாதிரி போனோமே, நாம் அந்த லெவலுக்கு ரிஸ்க் எடுக்க வேண்டியங்களா இருக்கிறோம், நாம் ரொம்ப முயற்சி எடுக்கணும், முயற்சி எடுக்கவில்லை என்றால் நம்மளால இந்த ஒரு லெவலுக்கு வர முடியாது என்று பார்க்கிறோம். ஆக சகோதர சகோதரி இந்த இடத்துல இந்த 3வது அந்த எழுத்து எவ்வளவு அர்த்தங்களை உள்ளடக்கினதாக இருக்கிறது நீங்க பாருங்க. அப்போ நம்ம பாக்குறோம், அவள் உயிரோடுக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமை அல்ல நன்மையே செய்றா என்றால், அவர் பெற்றுக்கொண்ட அந்த சத்தியத்துக்கு எக்காலத்திலும் துரோகம் பண்றதில்லை. ஒவ்வொரு மணி நேரங்களும் ஒவ்வொரு நிமிஷங்களும் ஒவ்வொரு நொடி பொழுதும் அங்க பாக்க. அதான் இயேசு சொன்னாங்க, கனி கொடுக்கிற கொடி இன்னும் அதிக கனி கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுவாரு, ஆனா கனி கூடாது இருக்கிற கொடினால என்ன பிரயோஜனம்? அதை என்ன பண்ணுவாங்க? அதை வெட்டிரு, அது வேண்டாம். அப்ப கனிகள் என்பது என்ன? இங்க குணங்கள் இல்லைங்களா, குணங்கள் காமிக்கணும். அப்ப குணங்கள் எப்படி வரும் நம்மளுக்குள்ள? அந்த மாபெரும் சத்தியங்களை நாம் கடைபிடிப்பதன் மூலமாக, யாருடைய அட்வைஸ் மூலமாக இல்ல, தேவனுடைய வார்த்தைகளின் மூலமாக அந்த குணங்கள் நம்மளுக்குள்ள வரும் என்று பார்க்கும். அதான் அதுல பார்க்கும் போது நன்மையே செய்யறா என்றால், நன்மைனாக்கா என்ன ஒரு குணம் இருக்குது ஆங்கிலத்தில் குட்னஸ், நன்மையே அவ செஞ்சிட்டு இருக்கிறா என்றால் அது ஆவியின் கனிகளில் ஒன்று நற்குணம் இல்லைங்களா. ஆவியின் கனியில ஒன்று இருக்குதா இல்லையா? நற்குணம். நற்குணம் என்ன? நற்குணத்தை பல வகைகளிலே நம்ம விளக்கி சொல்ல முடியும். அப்ப எந்தெந்த வகையில் விளக்கி சொல்ல முடியும் என்றால், அது நம் இப்ப ஒரு பொருள் ஒருத்தர் கொடுக்கறோம் வைங்க, இன்னைக்கு மனிதர்கள் சாதாரண சுயநலமான மனிதர்கள் இருக்கிறதுனால அடுத்தவங்களுக்கு ஒரு பொருள் கொடுக்குறாங்க அப்படின்னா ஆச்சரியமா இருக்கும், அதுல ஏதாவது டேமேஜ் இருக்கும் அல்லது அதுல ஏதாவது தேவையில்லை இவங்களுக்கு பிரயோஜனமே இருக்காது, அதை தூக்கிதான் மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனா நற்குணம் என்றால் என்னன்னா, தங்கனால் மிக சிறந்தது எதுவோ அதை தூக்கி மற்றவங்களுக்கு கொடுக்கறது. இது ஒரு நற்குணத்துக்கு ஒரு விளக்கமாக இங்க சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ இயேசு கூட கேட்டாங்க, பேதுருவின் இடத்துல நீ என்னை நேசிக்கிறியா? பாருங்க, இந்த சபை பேதுரு கூட சபையினுடைய ஒரு அங்கம். அப்ப பேதுருவின் இடத்துல ஜீசஸ் கேக்குறாங்க, நீ என்னை நேசிக்கிறியாப்பா? அப்ப அவர் சொல்ற, ஆமா நான் நேசிக்கிறேன் சொல்ற. அப்ப என்னுடைய ஆடுகளை நீ மேய்ப்பாயாக என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ இது என்னன்னா, அந்த நல்ல குணம் நற்குணம் என்பது முடிந்த அளவுக்கு எது பெஸ்டோ அதுதான் அதை கொடுக்கறது தான் நற்குணம். ஆவியின் கனிகளில் மிக முக்கியமான ஒன்று, அப்ப இருக்கிறதுல மிக பெஸ்ட் அது என்றால் தேவனுடைய மாபெரும் சத்தியங்களை கொடுக்காதான். தான் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நன்மைதான் செய்யணும், சத்தியம் மட்டும் இல்ல அந்த சத்தியத்தோடு கூட நன்மையான காரியங்களை செய்யணும். அந்த நன்மையான காரியங்களிலும் எது லாஸ்ட் கிடையாது, எது ஃபர்ஸ்ட் அது செய்யணும். அதை பத்தி வசனத்துல படிக்கலாம், 2 தெசலோனியர் 1:11 நம்ம பார்க்கிறோம். 2:11 கரெக்டா சிஸ்டர்? 2 தெசலோனியர் 1:11 படிங்க. அப்போ இந்த ஒரு விஷயத்துல நம்ம பார்க்கும் போது அந்த நல்ல குணம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அப்போ தீமையை வரவழைக்காமல் எப்போதும் நன்மை செய்கிறவர்களாகவே இருக்கிறார். இப்ப அடுத்த வசனத்துக்கு போங்க, 13 போங்க. அப்போ இதனது ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோடு, இங்க இருக்கிற எழுத்து அந்த 4வது எழுத்து டேலத், எபிரேய வார்த்தை டாலத். டாலத் என்றால் டோர், கதவு என்று பொருள். அப்ப இது என்ன கதவு? பைபிள்ல பார்க்கும் போது கதவு என்றால் ஒரு வாய்ப்பு. அப்ப இந்த வாய்ப்பு அதை பயன்படுத்துறது ரொம்ப முக்கியமானதா இருக்கு. அப்போ எப்போதும் தேவன் என்ன, கர்த்தர் என்ன பண்றாங்கன்னா, அந்த வாய்ப்புகளை சபைக்கு கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். உதாரணமா முற்றிலும் முழுவதுமாக அவருக்கு சேவை செய்வதற்காக வாய்ப்புகள் கிடைக்கிறது. இது நிழலை நம்ம பார்க்கும்போது எந்த ஒரு அடிமை கூட தன்னுடைய எஜமான் கிட்ட வேலை செஞ்சுட்டு அவர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் இந்த எஜமானோட போக வேண்டாம், போக மாட்டேன், 6 வருஷம் வேலை செய்யலாம், 7வது வருஷம் அவனை ரிட்டர்ன் அனுப்பணும், அந்த அடிமை வீட்டு ரிட்டர்ன் அனுப்பணும். ஆனா அந்த அடிமை என்ன பண்ணிட்டு இருக்கிறான், எஜமானுடைய வீட்லயே இருக்கிறதுக்கு விரும்பிட்டான். அப்போ நான் இனிமேல் இங்கேயே இருந்து நான் செத்துறேன் அப்படின்னு சொல்ல போது அந்த அடிமையை கொண்டு போய் அந்த வீட்டினுடைய கதவுல வச்சு காது ஓட்ட பண்ணி அடையாளம் போட்டாங்கன்னா அவன் சாகிற வரைக்கும் அவர் ஊழியம் செய்வான். அது போலதான் இந்த ஒரு கதவை கூட பாக்குறோம். அங்க சபையானது இங்க கர்த்தருக்காக எப்பொழுதும் ஊழியம் செய்யக்கூடிய அந்த வாய்ப்புகளை பெறக்கூடியது. ஏன்னா வாய்ப்புகள் தருவதும் வாய்ப்புகளை க்ளோஸ் பண்றதும் கர்த்தருக்கு முடியும். எப்ப வாய்ப்புகள் க்ளோஸ் ஆகும்? சரியாக அந்த சத்தியங்களை பயன்படுத்தாத போது, கற்றறிந்த சத்தியங்களை, நிச்சயித்துக் கொண்ட சத்தியங்களை சரியாக பயன்படுத்தாத போது வாய்ப்புகள் அங்க ஸ்டாப் ஆகும். வாய்ப்புகள் எப்போது எப்ப திறக்கணும்? அதை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டிருக்கும் போது. அது எவ்வளவு பெரிய இருந்தாலும் பரவாயில்ல, அது தேவன் அது பண்றதில்ல என்று பொருள். அதான் அந்த டேலத் என்றால் கதவு என்று பொருள். இங்க ஆட்டு மயிரையும் சன்னலையும் தேடி, இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா அந்த ஆட்டு மயிர் என்பதற்கு உல், சி சீக்கத் உல் அண்ட் பிளாக்ஸ். அப்ப ஆட்டு மயிர் சன்னல் இது எது குறிக்குது? உல். உல் என்றால் அந்த ஆட்டிலிருந்து எடுத்து நம்ம போட்டுக்கிறோம். எதுக்காக போடுறோம்? குளிர் காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா போட்டுக்கிறோம், அதாவது சூடு வர்றதுக்காக. அப்புறம் சன்னல்ன்றது, சன்னல் இங்கிலீஷ்ல படிச்சாக்கா ஃபைன் லினன், பிளாக்ஸ். லினன் கிளாத் எப்ப போடுவோம்? எதுக்காக போடுவோம்? கூலிங்காக இல்லைங்களா? கூலிங்காக போடுறது ஃபைன் லினன் கிளாத். இப்ப வெயில் காலத்துலலாம் நம்ம ரொம்ப லேசான துணிகளை போடுவோம், ஆனா குளிர் காலங்கள்ல உல்லன் கிளாத்ஸ் நம்ம போடுறோம். ஆனா இவன் என்ன பண்றா? அதை தேடுறா. ஆட்டு மயிர் மற்றும் சன்னலையும் தேடுகிறாள். அப்ப ஆட்டு மயிர் ஒரு அடையாளம், அந்த உள் ஒரு அடையாளம், சன்னல் என்பது ஒரு அடையாளம். அப்ப அந்த உள் அல்லது அந்த ஆட்டு மயிர் நம்ம போடும் போது அது நம்மளுக்கு சூடு கொடுக்குது. அப்ப இது என்னது சூடு கொடுக்கிறது? இது எங்க போய் தேடுறது? நம்ம எங்க அப்படி ஏதாவது வேணா ஊட்டியில போய் சொட்டர் வேணா வாங்கி போட்டுக்கலாம். சபை எங்க போய் ஆட்டு மயிர் தேடிட்டு இருக்குது? அப்ப ஆட்டு மயிர் ஏதாவது அடையாளம் இருக்குது, அந்த உள் உள்ள ஒரு அடையாளம் மறைஞ்சிருக்குது. என்ன அடையாளம்? அதுதான் சூடு, கொஞ்சம் இதமாக இருப்பதற்காக. அப்ப இது என்னன்னா, இன்னைக்கு சபை ஓட்டங்களில் நம்ம பார்க்கும்போது பலவிதமான பிரச்சனைகள் நம்மளுக்கு இருக்குது. ஏனென்றால் நம்முடைய சரீரம் அந்த விதமான ஒரு சரீரமாக இருக்குது. இன்னைக்கு கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்புகள் மற்றும் அந்த சந்தர்ப்பங்கள் இவைகளெல்லாம் பயன்படுத்தி தேவனுடைய ஊழியங்கள், அது மட்டும் இல்ல, இன்னும் இந்த நெருக்கமான வழியில ஓடிக்கொண்டிருக்கும் போது அநேக சோர்வுகள் நம்மளுக்கு வருகிறது. அதான் சொன்னாரு சபைக்கு, நீ அனலுமின்றி குளிருமின்றி இருக்கிற அந்த மாதிரி ஒரு நிலைமை வருது இல்லைங்களா? சில நேரங்களில் குளிராவே மாறிப்போகுது, குளிரவே மாறிப்போகுதுன்னு என்ன அர்த்தம்? சுத்தமா ஆஃப் ஆயிருக்கு, ஸ்பிரிட்டே கிடையாது, பெற்றுக்கொண்ட அந்த ஆவியே விட்டுருது, சுத்தமா ஒண்ணும் இல்ல போற. அது மட்டும் இல்ல, இது எப்ப நடக்கும் இந்த மாதிரி நிலைமைகள், இந்த மாதிரி சோர்வுகள் இந்த கிறிஸ்தவ ஓட்டத்துல நம்மளுக்கு எப்ப வரும் என்றால், அநேக தோல்விகள் நம்ம வாங்க போறோம் ஒண்ணு. ரெண்டாவது, நம்ம சக சகோதரர்கள் மத்தியில நம்மளை பத்தி சரியா புரிந்து கொள்ளாமல் அல்லது வந்து தவறாக புரிந்து கொள்ளும் போதும், உலகமும் இன்னும் நம்ம போற இடங்களில் எல்லாம் நம்மளை தவறாக புரிந்து கொள்ளும் போது நம்மளுக்கு என்ன வரும்? கண்டிப்பா சோர்வுகள். இப்ப நம்ம ஒண்ணு நினைச்சு செஞ்சிருப்போம், அடுத்தவர் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றாருன்னா என்ன ஆகுது? ரொம்ப சோர்வுக்கு கொண்டு வரும். அப்ப நம்மளுக்கு என்ன வேணும்? கொஞ்சம் சூடு வேணும். அப்ப அந்த சூடு வேணுங்கிறதுக்கு உள்ளன் கிளாத் போடணும். அது என்ன உள்ளன் கிளாத்னா, அது மற்ற சக சகோதரர்களுடைய அந்த உற்சாகப்படுத்துதல், கம்ஃபோர்டிங் ரொம்ப முக்கியம். அவங்களை எப்படியாவது நம்மளை பத்தி புரிய வைக்கிறது, அல்லது மற்றவங்க ஒருவேளை நம்ம தப்பா நினைச்சிருந்தா அவங்களை பத்தி நம்ம சரியாக புரிந்து கொள்வதற்கு எடுக்கக்கூடிய பெருமுயற்சி. அதான் சொல்றாரு, உங்களுடைய வார்த்தைகள் எனக்கு இதமா இருந்துச்சு சொல்றமா இல்லைங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? வார்த்தைகளில் வல்லமை இருக்குது, பேச்சில் வல்லமை. பாருங்க, இந்த மாதிரி மைக் பிடிச்ச பேசிட்டே இருந்தா ஒன்னும் இங்க நான் கஷ்டப்படுறதுல ஒண்ணு இல்லை, பேச்சுதான். ஆனா அந்த பேச்சுக்கு என்ன இருக்குது? வல்லமை இருக்கு. அந்த பேச்சினாலேயே உலகத்தையே மாத்திருக்கிறாங்க, எத்தனையோ நாடுகளுடைய தலையெழுத்தெல்லாம் மாத்திருக்கிறாங்க. பேசியே ஜனங்களை வந்து என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனா அந்த வார்த்தைகளுக்கு வல்லமை இருக்குது. அப்ப இந்த வார்த்தைகளின் மூலம் அங்க அந்த வல்லமை இருக்கிறது நம்ம புரிந்து கொள்வது மட்டுமில்ல, அங்க வந்து அதன் மூலம் ஒரு இதமான ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்த முடியும். இது ஒரு பாயிண்ட். இன்னொன்னு என்னன்னா, அந்த ஃபைன் லினன் போட்டுக்கிறான், அதையும் தேடுறான். ஏன்னா ஃபைன் லினன் வந்து பைபிள்ல நீதிக்கு அடையாளமா இருக்குது இல்லைங்களா? ஆனா பர்டிகுலர் இந்த இடத்துல நம்ம அதை அப்ளை பண்ணனா அது செட் ஆகாது, செட் ஆகிறது இல்லை. அப்ப இந்த இடத்துல அந்த சபை தேடக்கூடிய அந்த ஃபைன் லினன் அது எதை குறிக்கிறது என்று நம்ம பார்க்கும்போது, அது கூட வந்து நம்ம ரொம்ப சூடாக்க நேரத்தில் குளிர்ச்சியாக இருக்கு. அது எதுக்காகனா, அது சில நேரங்களில் நாம் சோர்ந்து போகும்போது குளிரடைந்து குளிரடையும் போது கிடைக்கக்கூடிய இதமான வார்த்தைகள். அப்படின்னா தேவனுடைய சத்தியத்தின் மூலம் கிடைக்கிற இதமான இல்லை, குளிர்ச்சியான வார்த்தைகள். நீங்கள் சில நேரங்களில் பார்க்கல, ரொம்ப சோர்ந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம பேசுகிறோம் சாதாரணமான பேரில், அவர் ரொம்ப ஐஸ் வைக்கிறாரு அப்படின்னு என்ன அர்த்தம்? தலையில் ஐஸ் வைக்கிறாருன்னா ஐஸ் வைக்கிறாரு என்ன அர்த்தம்? கொஞ்சம் புகழ்றாரு இல்லைங்களா, புகழ்றாரு அவர். அவர் சாதாரணமாக விட கொஞ்சம் அதிகமாக புகழ்றாரு, அதான் ஐஸ் வைக்கிறார். அப்போ அந்த ஐஸ் வைக்கும்போது என்ன அவருக்கு கொஞ்சம் உற்சாகம் கிடைக்கும். அப்போ சோர்ந்து போன சகோதரர்களை உற்சாகப்படுத்துவதற்காக இங்கே நம்ம பார்க்கணும். அப்போ அந்த விஷயங்களில் கூட இவங்க கவனமாக இருக்கிறா. இந்த சுவிசேஷம் யுகத்தில் இருக்கிற சபையானது இந்த விஷயத்தில் கூட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறா. அப்போ இதமாக இருக்கிறதுக்கும் பழகிக்கிறா, மற்றவர்களை இதமாக வைக்கிறதுக்கும் பழகிறா, அதே போல மற்றவர்களை குளிராக இருக்கிறதுக்கும் பழகிறா, தன்னையும் குளிராக வைத்துக் கொள்வதற்கு அவர் பழகி இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அப்போ இதெல்லாம் கூட ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமாக இங்க நம்ம படிக்கிறோம். அடுத்த வசனத்துக்கு போங்க. போதுங்க. அப்போ அவள் வியாபார கப்பல்களை போல இருக்கிறா. She is like the merchant ships. கப்பல்களை போல எப்படி இருக்கிறா சபை? சபைக்கு எப்படி கப்பல்கள் சொல்ல முடியும்? அப்போ கப்பல்ல ரெண்டு வகை இருக்குது, பிரயாணத்துல ரெண்டு வகை இருக்குது. ஒன்னு வந்து மனிதர்கள் போகிறதுக்கு ஒரு பிரயாணம், அப்புறம் மனிதர்களுடைய பொருள்கள் போறதுக்கு ஒரு பிரயாணம். இல்ல இப்ப பஸ், இப்ப வந்து நம்ம மக்கள் பிரயாணம் பண்றதுக்கு பஸ், பொருள்கள் பிரயாணம் பண்றதுக்கு லாரி, அதே போல ட்ரெயின்ல மக்கள் பிரயாணம் பண்ணதுக்கு பேசஞ்சர் ட்ரெயின்ஸ், லோடு போறதுக்கு கூட்ஸ் ட்ரெயின், அதே போல ஏரோப்ளேன்ல கூட போறாங்க மக்கள் பொருள்கள் போறதுக்கு அது கார்கோ, அதே போல ஷிப்ல கூட இருக்குது. கப்பல்கள் கூட மக்கள் போறதுக்குன்னு ஒரு கப்பல்கள் இருக்குது, பொருள்கள் போறதுக்குன்னு அதெல்லாம் கார்கோ, அது எவ்வளவு வெயிட் தூக்கிட்டு போகுது. அப்போ அந்த மாதிரி வியாபார கப்பல்களை போல இருக்கிறார். இங்க ஆரம்பிக்கிற எழுத்து, ஐந்தாவது எழுத்து ஹே, ஹெச்இஏ என்ற அந்த வார்த்தை, அந்த எழுத்து பயன்படுகிறது. அந்த ஹே என்ற எழுத்தினுடைய பொருள் ஜன்னல். ஜன்னல் என்றால் ஜன்னல் நம்ம எதுக்காக பயன்படுத்துறோம்? காத்து வாங்கிருக்கா? இப்போ ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த ரூம் அந்த ரூம் இருக்கு, அந்த ரூமுக்கு இந்த ரூமுக்கு இடையில நம்ம என்ன வைக்கிறோம்? ஒரு ஜன்னல் வைக்கிறோம், காத்து கூட வரதுக்கு வைக்கிறோம், வீடுகளை கூட ஜன்னல் வச்சுக்கிறோம் சின்ன சின்னது. அது எதுக்காக? வெளிச்சத்துக்காகவும். இன்னொரு முக்கியமானது என்னன்னா, செவரு ஒரு தடையாக்குது, அந்த பக்கம் என்ன இருக்குதுன்னு தெரியாது. அப்ப ஜன்னல் இருந்தா இந்த தடையை மீறி அந்த பக்கம் நம்மளால பார்க்க முடியும். அந்த அர்த்தத்தில் தான் இந்த வார்த்தை உருவகமாக சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அப்போ என்னன்னா, பொதுவாக இதுக்கு நம்ம எப்படி ஒரு கம்பாரிசன் கொடுக்கலாம்னா, இப்போ நம்முடைய உள்ளம் இருக்குது, இந்த உள்ளத்தை இப்போ நம்மளால பார்க்கவே முடியாது இல்லைங்களா. உள்ளம், ஒருத்தருடைய உள்ளம் என்ன யோசிச்சிருக்கிறான் இவன் அப்படின்னு 100% சொல்ல முடியாது. ஏன்னா மூஞ்சியினுடைய இதெல்லாம் வச்சு ஓரளவுக்கு கணிக்கலாம், இவன் இந்த மாதிரி யோசிக்கிற மாதிரி தெரிஞ்சு, ஆனால் 100% பண்ண முடியாது. அப்போ இந்த உள்ளம் ஒரு கதவு, உள்ளத்துக்கும் வெளிப்புறத்துக்கும் இடையில என்ன இருக்குது? ஒரு கதவு ஜன்னல் இருக்குது. அந்த உள்ளத்தை பார்க்கணும்னா ஒரு ஜன்னல் திறக்கணும். அந்த ஜன்னல் போல இருக்கிற சபை, இது என்ன, என்ன விஷயம்னா, தேவன் கூட அப்படித்தான் பாக்குறாங்க. தேவன் மனுஷங்கள் மேலிருந்த வாரியா பாக்குறாங்க, ஆனா தேவன் எங்க பாக்குறாங்க? உள்ளம் பாக்குறாரு இல்லைங்க. பைபிள்ல ஜன்னல் பத்தி அநேக இடங்கள்ல நம்ம பாக்குறோம். இன்னொரு வகையில் நம்ம சொல்றோம்னா, இன்றைக்கு தேவனுடைய தெய்வீக திட்டங்கள் உலகத்துக்கும் சபைக்கும் இடையில ஒரு செவர் இருக்குது இல்லைங்களா, தடை இருக்குது. அவங்களால பார்க்க முடியுது இல்ல, ஆனா நம்மளால பார்க்க முடியுது. எப்படி? ஜன்னல் வழியாக. இப்ப நம்ம உலகத்தின் ஜனங்களை பார்க்க வைக்கணும்னா ஜன்னல் ஓபன் பண்ணும். ஏன்னா ஜன்னல் அது, என்னால அவங்களை பார்க்கக்கூடிய அந்த கண்களை ஓபன் பண்ணி வைக்கிறோம். இந்த ஒரு சக்தி நம்மளுக்கு இருக்குது. சரி, அது பத்தி நிறைய சொன்னாரு. நீங்கள் தேவனுக்கு துரோகம் பண்றீங்க தசம பாகத்துல, ஆனா நீங்க கரெக்டா நடந்தீங்கன்னா என்ன பண்ணுவேன்? உங்களுடைய பண்டக சாலையெல்லாம் நிறையும்படி வானத்தின் பல கனிகளை திறந்து எல்லாம் நிறைக்கு நினைக்கிறேன் அப்படின்னாரு. இப்ப பல கனிகளை, விண்டோஸ் ஆஃப் ஹெவன். அப்போ சபைக்கு தேவன் இப்படித்தான், ஒரு தடை இருந்துச்சு விஷயங்களே பார்க்க முடியாத அளவுக்கு, ஆனா இப்போ தேவன் அந்த ஜன்னல் திறந்து விடுகிறார். அதன் மூலம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கறோம்னா, ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை இருக்கிற எல்லா விஷயங்களையும் தெளிவாக நம்ம பார்க்க முடிகிறது. அதுதான் மேலாம் அதிகாரத்தில் முதலாம் உலகத்தினுடைய தீர்ப்பு. மல்கியா தீர்க்கதரிசியில பார்க்கும் போது மூன்றாம் அதிகாரத்தில் தேவனுடைய இரக்கம் கிருபை பற்றி நம்ம பார்க்க முடியுது. இன்னும் அதே போல புதிய ஏற்பாடுகள் எடுத்து பார்த்தோம்னா அநேக தேவனுடைய தெய்வீக திட்டங்களை நாம் புரிந்து கொள்ள முடிகிறதா நம்ம பார்க்கிறோம். சரி, இப்ப இவர்கள் வியாபார கப்பல்கள் போல என்னன்னா ஒரு கார்கோ. சபை எப்படி இது ஒரு கார்கோ. நம்ம பிரதேசனுடைய பையில பாத்தீங்கன்னா தூக்கவே முடியுதில்லை, எல்லாம் ஒரு கார்கோ. அந்த மாதிரி நிறைய பொருள்கள் வச்சிருக்கிறாங்க உள்ள. என்ன விஷயம் அது? எல்லா ஏற்ற கால சத்தியங்கள், நிறைய ஸ்டடிஸ், அதெல்லாம் வச்சிருக்கிறாங்க. அந்த வியாபார கப்பல் போனா நிறைய பொருள்களை சுமந்து கொண்டு திரிகிறார்கள். இது 2000 வருடமாக சபையானது செய்து கொண்டிருக்குது. அதுல குறிப்பா இந்த கடைசி காலங்களில் நம்ம வாழ்ற காலத்துல நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிற விஷயங்களை நம்ம எடுத்து யோசித்து பார்த்தோம்னா இன்றைக்கு அது நடந்து கொண்டிருக்குது. தூரத்திலிருந்து தன்னுடைய ஆகாரத்தை அவள் கொண்டு வருகிறார். எப்படி இன்னைக்கு உலகத்தில் ஒரு மூலையிலிருந்து ஒரு மூலைக்கு ஒரு பொருள் கொண்டு போறது எந்த விதத்திலும் கஷ்டமே கிடையாது. அது போல இன்னைக்கு சத்தியம் கூட இன்னைக்கு அப்படிதான் இருக்குது. இன்னைக்கு ஒரு மூலையில இன்னொரு மூலைக்கு அதை கொண்டு சபை என்ன பண்றா? தூரத்திலிருந்து ஆகாரம் கொண்டு வரா. அது ஆகாரம் எவ்வளவு தூரம் இருக்கு தெரியுங்களா? அது பரலோக தூரம் இருக்கு. பரலோகம் பரலோகத்தின் விஷயங்களை தூக்கிட்டு வர்றா. ஒரு பாயிண்ட் நம்ம சொல்லலாம். இன்னொரு வகையில சொல்லணும்னா இன்றைக்கு அறுவடை வேலைகளில் இந்த பக்கம் இருக்கிறவர் அங்க போய் இந்த ஆகாரத்தை தூக்கிட்டு போற. இன்னும் சில பேர் பாருங்க, இன்னைக்கு பெங்களூர்ல இருக்கிறாரு, நாளைக்கு பார்த்தா இங்க தமிழ்நாட்டில் இருப்பாரு. தமிழ்நாட்டில் இருக்கிறாரு சகோதரரு, அவர் பெங்களூர் போறாரு, அவர் பாம்பே போறாரு, பஞ்சாப் போகிறாரு, அல்லது வந்து வெளிநாட்டுக்கு போறாங்க. வெளிநாட்டில் இருக்கிற சகோதரர்கள் இங்கே போறாங்க. இவங்க எல்லாம் என்னத்தை தூக்கிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. நம்ம பிரதர்களுடைய பையில பாத்தீங்கன்னா துணி பையில சின்னதா இருக்கும், ஆனா பைபிள் பேக் அதை விட பெருசா இருக்கும். ஏன்னா அதுல நிறைய விஷயங்கள் உள்ள வச்சிருக்கிறாங்க. சோ அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா வியாபார கப்பல்களை போல. அதனாலதான் ஜீசஸ் சொன்னாரு, ஒருத்தனுக்கு 5, ஒருத்தனுக்கு 2, ஒருத்தனுக்கு 1 கொடுத்துட்டு இதை வச்சு நீங்க என்ன பண்ணுங்க? வியாபாரம் பண்ணுங்க, போய் வியாபாரம் பண்ணுங்க, போங்க. அப்படின்னு என்ன வியாபாரம்? சத்தியத்தை வச்சு பிசினஸ் பண்றதா, காசு சம்பாதிக்கிறது? அந்த பாயிண்ட்ல இல்ல. வியாபாரத்துக்கு சமமாக இருக்குது. வியாபாரிகள் எப்படி பண்றாங்க பிசினஸ் பாத்தீங்களா? 10 ரூபா போடுவான், ஆளுக்கு தகுந்த மாதிரி பார்ப்பான், 100 ரூபா பண்ணிடுவான், 1000 ரூபா கூட ஏமாத்திடுவான் சில டைம்ல. அது மாதிரி பிசினஸ் பண்ணும் நம்ம. அப்ப தேவனுடைய சத்தியங்கள் வச்சு பிசினஸ் பண்ணும். என்ன பிசினஸ் பாருங்க, போன வருஷம்ல ஒரு 300 பேர் தான் வந்தாங்க. இன்னைக்கு நிறைய பிரதர்ஸ் எல்லாம் பிசினஸ் பண்ணி 500 பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம கூட 300 பேருக்கு தான் கணக்கு போட்டு இலை வாங்கிட்டோம், 300 இலை. ஆனா இங்க 500 இலை தேவைப்படுது. ஏன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்குது பிசினஸ். ஏன்னா அங்கங்க சகோதரர்கள் எல்லாம் வேலை செஞ்சிருக்கிறாங்க, பிசினஸ் பண்ணிக்கிறாங்க. அதான் இந்த வசனம் சொல்லிக்குது, அவள் வியாபார கப்பல்கள் போல இருக்கிறோம். என்ன மாதிரி பாயிண்ட் பாத்தீங்கன்னா, அப்ப வாங்கக்கூடிய அந்த சத்தியங்களை அப்படியே நம்மளுக்குள்ள வச்சுட்டு அப்படி இருக்க முடியாது. நிறைய பிசினஸ் பண்ணும், நிறைய ட்ரேடிங் நம்ம செய்ய வேண்டும். தூரத்திலிருந்து ஆகாரங்களை தூக்கிட்டு போயிட்டு வந்து கொடுத்துருக்கணும். எவ்ரி வீக் பாத்தீங்களா, சகோதரர்கள் வந்து ஒரு இடத்துல இருக்கிறாரு, ஒரு நாள் கூட அவருடைய அக்லீஷ அட்டன் பண்றதே இல்லை. ஒவ்வொரு வாரமே ஏதோ அக்லீஷ போவார், இங்க இருந்து அங்க போவாரு, கேஜே போயிருவார். ஒருத்தர் பாத்தீங்கன்னா விழுப்புரம் போறாரு, ஒருத்தர் பார்த்தா ஊட்டி அந்த பக்கம் போறாரு, எங்கெங்கயோ சம்மந்தம் தெரிகிறார். இதெல்லாம் வந்து இந்த நடைமுறையில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்துல நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம கம்பேர் பண்ணாக்க அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் நீங்க பண்ணீங்க சிஸ்டர், 15. இது வந்து இந்த வசனத்துல ஸ்டார்ட் ஆகக்கூடிய எழுத்து என்னன்னா அது வந்து VAV வாவ் என்ற எபிரேய எழுத்து. அதனுடைய பொருள் என்னவெனில் ஒரு ஆணி, ஆணி என்று சொல்லலாம். ஆணி என்றால் எதுக்கு நம்ம பயன்படுத்துற ஆணிய செவுதல் அடிச்சா அதுல ஆணில நம்ம நிறைய பொருள்கள் மாட்டி வைக்கிறோம். ஆனா அந்த செவரு எப்படி இருக்கணும்? செவரு சாங்கா இருக்கணும் இல்லைங்களா? அப்ப இது அந்த ஆணி மேல போய் மாட்டி வைக்கிற அளவுக்கு வெயிட் கொடுத்தோம்னா அந்த ஆணி நிக்கணும். அப்ப அந்த ஆணி நிக்கணும்னா அந்த சுவர் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்ப இது எதுக்கு, என்ன அடையாளம் இங்க நம்மளுக்கு புரிந்து கொள்ள முடியுது என்றால், அங்க நம்ம பார்க்கும் போது அந்த மாதிரி ஒரு உறுதியான கரெக்டுங்களா, அந்த சுவரும் உறுதியா இருக்கணும், அதே டைம்ல அடிக்கிற ஆணியும் உறுதியா போய் பதியணும். அப்ப அது உறுதியாங்கிறதுக்கு நம்ம பைபிள் என்ன சொல்லலாம்? நம்மளுக்குள்ள ஒரு குணநலம் வேணும், உறுதியான என்ன வேணும், கரெக்ட், உறுதியான விசுவாசம் இல்லைங்களா, விசுவாசம் வேணும். அப்போ இந்த எழுத்தினுடைய பொருள் அதுல நம்ம பார்க்கிறோம், இந்த விசுவாசத்தை நம் பல்வேறு வகைகளில் நம்ம காண்பிக்கலாம். நீங்க வேணா வசனம் எழுதிக்கங்க, அதனுடைய விளக்கம் நான் சொல்ல முடியாது. சங்கீதம் 63 சங்கீதம் 1-5 வசனங்கள் படிக்கலாம், எழுதிக்கங்க. அப்புறம் சங்கீதம் 132 3-5 வசனங்கள் நம்ம எழுதிக்கலாம். அது வந்து நில தாவீதினுடைய சில வார்த்தைகள் ரொம்ப உறுதியான விசுவாசத்துக்கு எக்ஸாம்பிளா இருக்கிறத நம்ம பார்க்கலாம். நேற்று கூட ஸ்டடீஸ்ல சொன்னாங்க, நான் என்னால முயன்ற அளவுக்கு தேவனுடைய ஆலயம் கட்டுறதுக்கு பொருள்கள் நான் சேகரிச்சு வச்சிட்டேன், இனி அவன் கட்ட வேண்டியது அவனுடைய பொறுப்பு. அது 1 நாளாகமும் 29:2 கூட நீங்க சேர்த்து வைங்க. அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், அதுல அந்த உறுதியான அந்த ஒரு விசுவாசம் ரொம்ப முக்கியமானதா இருக்குது. ஆனால் இந்த வசனத்துல நம்ம என்ன பார்க்கறோம்னா, இருட்டோட எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுக்கிறாள். அதான இருட்டோட எழுந்து இல்லைங்களா? பொதுவா வந்து இன்னைக்கு அப்படி எல்லாம் ஒரு குறிப்பிட்ட டைமிங்ஸ் கிடையாது, தூங்குறதுக்கு குறிப்பிட்ட டைமிங்ஸ் கிடையாது, எந்திரிக்கிறதுக்கும் குறிப்பிட எப்ப வேணாலும் தூங்கலாம், எப்ப வேணாலும் வியாபார கேள்வியே இல்லை. ஆனா அந்த காலங்களில் எப்படி இருக்கணும், எப்படி எந்திரிக்கணும், ஜனங்களா 5 மணிக்கு எந்திரிச்சிடறாங்க. ஏன்னா இருட்டாகிறதுக்கு மணி தூங்கிடுவானுங்க அந்த காலத்துல, ஏன்னா லைட் எல்லாம் ஒண்ணு இல்லையா. 6 மணிக்கே தூங்கிடுவான், விடியதுக்கு முன்னாடி எந்திரிச்சிருவான். ஆனா இன்னைக்கு இருளையும் பகலாக்கிட்டாங்க. அதனால நீங்க எந்த நேரத்துல ஜனங்க போறாங்க வராங்க, நினைச்ச நேரம் போய் படுத்துப்பாங்க தூங்கிடுவாங்க, அப்புறம் நினைச்ச நேரம் எழுந்திருப்பாங்க, எந்த படியும் இருப்பாங்க. ஆனா இந்த வசனங்கள் ரொம்ப சில ஆச்சரியமான விஷயங்களே நம்மளுக்கு கொடுக்குது. இருட்டோட அந்த ஸ்திரீ என்ன பண்றா, இருட்டு இருக்கும் போதே எழுந்திருக்கிறா, தன் வீட்டாருக்கு சாப்பாடு கொடுக்குறா. யாராவது காலையில் 5 மணிக்கு சாப்பிடுவாங்களா இல்லைங்களா? காலை 5 மணிக்கு சாப்பாடு போடுவாங்களா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு? போட என்ன ஆகும், எந்திரிச்சு சாப்பாடு செய்வாங்க ஆனா சாப்பாடு போட மாட்டாங்க. ஆனா இந்த அம்மா என்ன பண்றா, காலையிலேயே சாப்பாடு கொடுக்குறா, வெளியிறதுக்குள்ள சாப்பாடு போடுறா. இது எதை குறிக்கிறது என்றால் சகோதர சகோதரி, ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்குது. அதாவது இந்த உலகம் இன்றைக்கு இருட்டுக்குள் இருக்குது இல்லைங்களா? வசனத்தில் நம்ம மேசையில படிக்கிறோம், இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடிக்கொண்டிருக்கிற இந்த வேலையில, அதுலயும் இந்த 2ஆம் உலகம் இந்த சுவிசேஷ யுகம் இது கூட ஒரு இருளின் காலமாக இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் இருளின் காலமா இருக்குது. ஆனால் சபை எப்ப எந்திரிச்சிட்டாங்க, இந்த இருளின் காலத்திலேயே எந்திரிச்சிட்டாங்க, இந்த சுவிசேஷம் காலத்திலேயே அவர்கள் விழித்துக் கொண்டார்கள். விழித்து தன்னுடைய வீட்டாருக்கு அவங்க சாப்பாடு கொடுக்கிறாங்க. யார் அந்த வீட்டார்? விசுவாச வீட்டார். விசுவாச வீட்டார் கூட சொல்ல முடியாது, இது சபை வகுப்பாருக்கு சாப்பாடு கொடுக்கறாங்க, தங்கள் வகுப்பாருக்கு. ஏன்னா தன்னுடைய வீட்டுக்காரங்க வீட்டில் இருக்கிறதா சோறு போடுறாங்க, பக்கத்து வீட்டுக்கு போய் சாப்பாடு போடுறது இல்ல. தன்னுடைய வீட்டில் இருக்கிற ஜனங்களுக்கு சாப்பாடு போடுறதா எதை குறிக்குது என்றால், சபையின் மக்கள் அவங்களுக்கு சாப்பாடு. அப்ப என்ன சாப்பாடு அது? பைபிள் சாப்பாடு என்ன என்றால் நமக்கு தெரியும். அப்போ இந்த இருள் சூழ்ந்திருக்கிற இந்த உலகத்திலேயே சபை முன்னதாகவே எழுந்து தன்னுடைய ஜனங்களுக்கு தன்னுடைய வகுப்பாருக்கு அவர்கள் சாப்பாடு கொடுக்கறாங்க. என்ன அருமையான ஒரு பாயிண்ட் நம்ம பார்க்கிறோம், தன்னுடைய வேலைக்காரிகளுக்கு படி அளக்கிறாள். சாப்பாடு போட்டு வீட்டில் வேலை செய்யறவங்களுக்கும் படி அளக்கிறாள். அது என்ன வேலைக்காரிகள்? இவங்க தான் ஹவுஸ் ஹோல்ட் ஆஃப் ஃபெய்த், இவங்க தான் யாரு, விசுவாச சர்வெண்ட் கிளாஸ். வேலைக்காரிகள்னா யாரு? சர்வெண்ட். அப்ப சபையில சர்வெண்ட் கிளாஸ் யாரு? திரளான கூட்டத்தின் ஜனங்கள், திரள் கூட்டத்தார், அவங்க கூட சபைக்குள்ள இருக்கிறாங்க. அவங்களுக்கும் என்ன பண்றா, சாப்பாடு போட, அவங்களுக்கும் பணி இழக்கிறா. இவங்களுக்கு போடுற மாதிரி ஃபுல்லான சாப்பாடு இல்லை, ஏன்னா அவங்களுக்கு எவ்வளவு சாப்பாடு போடுற கூட அது வந்து சரியான சாப்பிட்றது இல்லை, சரியா ஜீர்ணம் பண்றது இல்லை திரளான கூட்டம். அப்போ தம்முடைய ஜனங்களுக்கு அவர் சாப்பாடு கொடுக்கறா, வேலைக்காரிகளுக்கு பணி இழக்கிறார். நெக்ஸ்ட் 16 வசனம் போங்க. இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது 7வது அந்த வார்த்தை கேத் என்ற அந்த வார்த்தை, இது என்ன குறிக்குதுன்னா ஃபென்ஸ், ஒரு வேலி. CHETH என்ற வார்த்தை அது வந்து வேலி என்று பொருள்படும். அப்ப பொதுவா எந்த ஒரு தோட்டத்தை பாதுகாக்கணும்னா கண்டிப்பா என்ன வேணும், இப்ப அருமையான சில நிலங்கள்ல வந்து திராட்சையோ அல்லது வந்து அரிசியோ அல்லது தானியங்களோ விதைச்சிட்டு வேலி போட மாட்டான்னு வச்சுக்கோங்க, என்ன அதனால பிரயோஜனமே கிடையாது. அப்ப காத்து வந்து அடிச்சு போகும், அல்லது வந்து மிருகங்கள் உள்ள வரும், அல்லது விரோதிகள் வந்து ஏதாவது பண்ணிடுவாங்க. அப்போ கிளியரா வேலி அடைக்கணும் என்று பார்க்க. அப்போ தேவன் கூட சொன்னாங்க, இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு வேலி நெருப்புல வச்சிருந்தாராம, அடையாள மொழியில பேசுறாரு. அது அது கூட நீங்க எழுதிக்கோங்க. ஜகரியா 2:5 சொல்றாரு, அவனை சுற்றி நான் நெருப்பாலான ஒரு வேலி நான் அவனுக்கு வச்சிருந்தேன் என்று ஒரு ஒரு சுவர் வச்சிருந்தேன்னு சொல்லி பாக்குறோம். சரி, இது இது நம்ம என்ன புரிக்குதுங்க? அவள் ஒரு வயலை விசாரிக்கிறா, அதை வாங்குறா, அதுக்கப்புறம் தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுறா. இப்ப வயல் வேற, திராட்சை தோட்டம் வேற, இல்லைங்களா? ரெண்டு வெவ்வேற. என்ன என்ன சொல்லுதுன்னா, வயல் வாங்கினதோட நிறுத்துறது இல்ல, வயலுக்கு மேல என்ன வாங்குறா? திராட்சை தோட்டம் வாங்குறா. சபை ரெண்டு விஷயம் அப்படின்னா, தன்னுடைய சொத்து போதுன்னு அவன் நினைக்கிறது இல்ல, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ண. இப்ப பொதுசா பொதுவாக மனிதர்களுடைய யோசனையில கூட என்ன இருக்குது, இப்ப ஒரு ஃபேக்டரி அவர் கட்டிட்டாருன்னா, கொஞ்ச நாள் பிசினஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றாரு, இன்னொரு ஃபேக்டரி கட்டலாமா அப்படின்னு பாக்குறாரு. கொஞ்சம் பொருள் வாங்கிடுவோம், திரும்பி கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்றோம், இன்னொன்னு வாங்கிடலாமா பாக்குறோம். அது போல இங்க ரெண்டு பொருள் வாங்குறா. தன்னுடைய சொத்து நிறைய, தன்னுடைய எஜமானுக்கு, தன்னுடைய மனவாளனுக்கு அவள் என்ன பண்ணும், நிறைய சொத்து சேர்க்க வேண்டும். அப்ப வயல் என்பது எதற்கு அடையாளமாக நம்ம பாக்குறோம்? ஆமா, வயல் நிலம் உலகம். ஆனா இந்த இடத்துல நம்ம அப்படி சொல்ல முடியுமா? அப்ப எல்லாம் ஆளாளுக்கு 5 சென்ட் 10 சென்ட் வாங்கிட்டு இருக்கலாமா? நிலம் உலகம் என்ற அப்ப அதுல ஜனங்கள் சொல்ல முடியுமா? அப்ப இது என்ன விஷயம்னா, இந்த நிலம் என்றால் இது ஒரு சொத்து. என்ன சொத்து அது? சபைக்கு ஒரு சொத்து இருக்குது, தேவன் வச்சிருக்காங்க, அது மேலான ஒரு பரிசு, பரலோக பரிசு நம்ம சொல்லலாம். அதான் வந்து வயலை விசாரிக்கிறா, வயல் விசாரிக்க, வயல் என்பது ஒரு சொத்து. இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது நிலம் உலகம் என்று நம்ம கம்பாரிசன் கொடுத்தோம்னா இது செட் ஆகிறது இல்லை இந்த குணங்களுக்கு. ஏன்னா இது ஒரு சபையுடைய குணங்கள் பத்தி பாக்குறோம். அப்ப விசாரிக்கிறா, எங்க போய் விசாரிக்கிறா? தேவனுடைய வார்த்தைகளிலே விசாரிக்கிறா, விசாரிச்சு தேடி கண்டுபிடிக்கிறா. இது ஒரு பரலோக பரிசு. அப்ப அந்த பரலோக பரிசை வாங்கி வச்சது வச்சுட்டு எக்ஸ்ட்ரா ஒரு திராட்சை தோட்டமும் வாங்குறான். அப்ப அந்த திராட்சை தோட்டம் என்பது இப்ப நம்ம என்ன பண்ணலாம், இப்ப திராட்சை தோட்டம் வச்சா என்ன பண்ணலாம், அந்த திராட்சை செடிகளிலிருந்து கனிகள் வர வேண்டும், பலன் பார்க்கறான். அப்ப பலன் அவன் எதிர்பார்க்கிறான். அப்ப திராட்சை தோட்டம் என்பது சபையை குறிக்கும் ஒரு அடையாளம், உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற சபை. அப்போ நிறைய வேலை செஞ்சு நிறைய திராட்சை செடிகளை, நிறைய திராட்சை செடிகள் கொடிகளை கொண்டு வந்து தன்னுடைய தோட்டத்தில் அவள் நட்டு வைக்கிறான். அப்படின்னா திராட்சை செடி, திராட்சை கனிகள் இதெல்லாம் வந்து யாருக்குடைய அடையாளமா இருக்குது, சபையினுடைய ஒரு அடையாளமா இருக்குது. அப்ப நிறைய அவள் வேலை செய்கிறா, சபையினுடைய வேலைகளை அவள் செய்கிறத பார்க்கிறோம். தன்னுடைய கைகளின் சம்பாத்தியத்தினால் என்று நம்ம பார்க்கிறோம். சரி, நெக்ஸ்ட் பண்ணீங்க 17 வசனம். ஆமா, இது என்னன்னா, இந்த வசனத்துக்கு எபிரேய வார்த்தை அங்க வந்து ஸ்டார்ட் ஆகுறது இல்ல, இந்த வசனத்துக்கு மட்டும் இது நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அப்ப தன் பலத்தால் இடைக்கட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறான். எதுக்காக? வேலை செய்வதற்காக. தன் பலத்தால் இடைக்கட்டி கொண்டிருக்கிறாள். அப்போ இடைக்கட்டுதல், இடைக்கச்சை பைபிள் எது கடையாளமாக நம்ம சொல்லலாம். சத்தியம் என்ன இடைக்கச்சை, இதுதான் வருது, மீண்டும் அதான் வருது மறைமுகமாக சபைக்கு. சபையினுடைய பின்னணியில இந்த சத்தியம் என்பது ரொம்ப முக்கியமா இருக்குது. இடைக்கட்டி கொண்டு தன்னுடைய வேலை செய்வதற்காக, ஏன்னா சத்தியம் எல்லாம் போய் என்ன பண்ண முடியாது, வேலை செய்ய முடியாது இல்லைங்களா? சரியா நம்ம ஸ்டடி பண்றது இல்ல, சரியா வந்து படிக்கிறது இல்ல, அப்படின்னா சப்ஜெக்ட் பேச முடியுங்களா, திணறிட்டு வேண்டியதான். அப்போ சத்தியத்தினால் வந்து அவள் இடைக்கட்டி கொண்டு தன்னுடைய கைகளை பலப்படுத்த. சரி, நெக்ஸ்ட் படிங்க 18 வசனம். தன்னுடைய வியாபாரம், தான் செய்யறது வியாபாரம் பிரயோஜனம் உள்ளது எப்படின்னு அவளுக்கு நல்லா தெரியும். அப்ப அது என்னது, நீங்க பொதுவா பார்க்கலாம், தாங்க செய்யற வேலை கரெக்டா தப்பா, சரியா இல்லையா? இப்போ நீங்க எதுல எடுத்துல கூட நம்ம அதை பார்ப்போம். இப்ப உதாரணமா, இப்ப சிஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, வீட்டுல சமைச்சிட்டாங்கன்னா முதல்ல என்ன பண்றாங்க, சமைச்சது கரெக்டா இருக்குதாங்கிறதுக்கு எப்படி டெஸ்ட் பண்ணுவாங்க, கொஞ்சம் போட்டுப்பா, துணி வாங்கிடுவாங்க, துணி வாங்கி அது கரெக்டா தப்பாங்கிறது எப்படி தெரியும், உடனே அங்கேயே போட்டு பாத்துருவாங்க கரெக்டா இல்லையா? அது போல இங்க நம்ம பாக்குறோம், தன்னுடைய வியாபாரம், தாங்கள் செய்யறது வியாபாரம் சரியா தப்பா அவர் தெரிந்து வைத்திருக்க. அப்ப இது வந்து ஒரு ஒரு விஷயம் நம்ம பார்க்கிறோம். என்னவென்றால், அங்க அந்த அந்த ஸ்திரியானவள் தான் பெற்றுக்கொண்ட அந்த சபை, இன்னைக்கு நம்ம அநேகர் இன்னைக்கு இங்க இருக்கிறோம், ஆனா நாம்
கேட்டிருந்த சத்தியத்தில் இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு வந்து நம்ம வேதமான நம்மளுக்கு ஒரு குரூப் இருக்கிறாங்க, பெந்திகாஸ்னா அதுக்கு ஒரு குரூப், இப்படி ஒவ்வொரு சபைக்கும் ஒரு குரூப், அது மாதிரி ஒரு குரூப் அப்படியா? அது கிடையாது. இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம் என்ன காரணம், நாம் கற்றுக்கொண்ட சத்தியம், நாம் கற்றுக்கொண்ட விஷயங்கள் அது சத்தியம் என்று நம்ம நிரூபித்திருக்கிறோம், சத்தியம் என்று மனதார ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அதனால தான் இங்க வந்திருக்கிறோம். அப்ப நம்ம என்ன பண்ணோம், நாம் கேட்டிருந்த சத்தியங்கள் சரியா தவறா என்று டேஸ்ட் பண்ண, ஃபர்ஸ்ட்ல நம்ம டேஸ்ட் பண்ணோம், டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். அதான் தன்னுடைய வியாபாரம், அதாவது இந்த சத்திய நிமித்தமாக செய்யக்கூடிய அந்த ஊழியங்கள் பிரயோஜனம் உள்ளது என்று அவள் அறிந்து. ஏன்னா இந்த உலகத்தின் ஜனங்கள் இன்னைக்கு இருளில் இருந்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப இந்த இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு இந்த சத்தியமானது அவங்களுக்கு போய் சேரணும், ராஜ்யத்தின் சுவிசேஷம் போய் சேரணும். அப்ப ராஜ்யத்தின் சுவிசேஷம் போய் சேர்றது பிரயோஜனமானதே இல்லைங்களா? அவங்க மன திரும்புறாங்களே தெரிஞ்சுக்க, அதை பத்தி நம்ம கவலை இல்லை. பட் ராஜ்யத்தினுடைய செய்தி அவங்களுக்கு சாட்சியாக போகணும், அதான் ஏது சொன்னாங்க, அப்பொழுது முடிவு வரும் என்று நம்ம பார்க்கறோம். அப்போ இந்த இடத்துல இந்த வசனத்தை நான் பார்க்கும்போது, இரவில அவள் விளக்கு அணையாதிருக்கும், இரவில கூட அவளுடைய விளக்கு. அப்ப இரவில விளக்கு அணையாதிருக்கும் என்றால் என்ன பொருளுங்க? இரவு என்பது வேதாகமத்தில் இரண்டு இரவு இருக்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்னு வந்து ஆதாம் வீழ்ச்சியிலிருந்து இந்த இரண்டாம் உலகத்தின் முடிவு வரைக்கும் ஒரு இருள் இருக்குது. அதே போல இன்னொரு இரவு கொடுக்குது, 1000 வருட அரசாட்சியில் ஒரு இரவு. நீங்க அது வேணா படிக்கலாம் வசனத்துல, அதாவது ஏசாயா 21:12 நம்ம படிக்கலாம். ஏசாயா 21 விடியற் காலம் கூட வருது, அதே டைம்ல ராக்காலம் கூட வருகிறது, ரெண்டுமே இருக்குது. அப்ப 1000 வருட மனசாட்சியில ரெண்டு காலங்கள் இருக்கிறதே நம்ம புரிந்து கொள்ளணும். விடியற் காலமும் இருக்குது, அது பின்னாடி வரும், முன்னாடி என்ன இருக்கு, ராக்காலம் இருக்கிறது. இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் இதுல எந்த இரவு அவருடைய விளக்கு அணையாது இருக்கும் என்றால், 1000 வருட அரசாட்சியினுடைய ஆரம்ப காலம் உலகத்துக்கு ஒரு இருள் சூழ்ந்த நிலையாக இருக்கும். அதான் மேகம் மப்பும் மந்தாரமுமான நாள் என்று நம்ம படிக்கிறோமே. அப்ப 1000 வருட அரசாட்சியினுடைய ஆரம்பமே ஜனங்களுக்கு விமோசன காலம் இல்ல, மாறாகாது ஒரு இருள் சூழ்ந்த காலம். அங்கதான் நான் பாக்குறேன், இரவில அவள் விளக்கு அணையாது இருக்கும். சுவிசேஷ யுகம் ஒரு இருள் நிலைமை, அதே போல 1000 வருடத்தின் ஆரம்பம் கூட ஒரு இருள் நிலைமை. இதுல கூட அவருடைய விளக்கு, விளக்கு என்றால் உங்களுடைய வேதம் வெளிச்சம், அவருடைய சத்தியம், ஏற்ற கால சத்தியங்களை அந்த விளக்காக காண்பிப்பாள். சரி, நெக்ஸ்ட் போங்க, 19 வசனம். ராட்டினம் என்றால் இங்கிலீஷ்ல ஸ்பிண்டில், ஸ்பிண்டில் என்றால் என்ன பொருள் என்றால் இந்த எம்பிராய்டரி ஒர்க் செய்யக்கூடிய நூல், நூல் நெய்யக்கூடிய ஒரு ஒரு மிஷின், நூல் நெய்யக்கூடிய. அப்புறம் அவள் விரல்கள் கதிரை பிடிக்கும், கதிர்னா இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா டிஸ்டாப், நம்ம டிக்ஷனரியில பார்த்தோம்னா கதிர்னா நம்ம நினைச்சுக்கோம் நெல் கதிர், கோதுமை கதிர் அப்படின்னு, அந்த கதிர் இங்க வர்றதில்ல, நீங்க எழுதி வச்சுக்கோங்க பைபிள்ல. இது வந்து நூல் சுத்தும் போது, நூல் எடுத்துட்டாங்கன்னா அந்த நூல் என்ன பண்ணுவாங்க, நூல் சுத்தி வைப்பாங்க இல்லைங்களா, அதுக்கு பேர் தான் டிஸ்டர்ப். ஒருவேளை தமிழ் அது கதிர்னு சொல்றாங்களா, தமிழ் வாரியர். அப்போ அந்த கதிர், கதிர் என்பது இங்க டிஸ்டர்ப் என்றால் அந்த நூல் நூல் கண்டு, நூல் சுத்தி வைக்கிற கண்டு. அப்போ இந்த இடத்துல இதனுடைய அந்த எபிரேய வார்த்தை என்னன்னா ஒய்ஓடி யார்ட் என்று பார்க்கிறோம். ஒய்ஓடினா கை என்று பொருள், அதாவது வேலை செய்யக்கூடிய கை, சும்மா இருக்கிற கை இல்ல, வேலை செய்யக்கூடிய கை. ஆனா நம்ம சங்கீத இதுல பிரசங்கில வாசிக்கிறோம், உனக்கு நேரடி எதுவோ, அதாவது உன் கைக்கு நேரடி எதுவோ அதை நீ வெள்ளத்தோட செய். அப்போ வேலை செய்யக்கூடிய கைகள் என்று பார்க்கும். அப்போ அந்த நூல் நெய்க்கணும்னா என்ன பண்ணும், நூல் நெய்யணும்னா வேலை கைக்கு தான், வேலை கையில வேலை செய்யணும். அப்ப அந்த கை வேலை என்ன என்றால், இப்ப நூல் நெய்யணும்னா அவ்வளவு சுலபமான வேலையே கிடையாது. அதே போல கதிர் அறுத்து தானியங்களை களைஞ்சதில் கொண்டு வந்து சேர்க்கறது சாதாரணமான வேலை இல்லை. அப்ப நூல் நெய்யறவங்களை போய் பார்க்கல, இன்னைக்கெல்லாம் மிஷினரிஸ் இருக்குது, அது ஒரு நிமிஷத்துல 1000 மீட்டர்ஸ் கூட ரெடி பண்ணிடும், 1 ஹவர்ல. ஆனா அந்த காலத்துல இன்ச் இன்ச்சா தான் சேர்த்துட்டு வருவாங்க, கொஞ்சம் கொஞ்சமா தான் நூல் சேர்ந்துட்டு வரும். அது போல இவள் வேலை செய்கிறாள் என்று பார்க்கிறோம். அப்ப அந்த வேலை என்ன வேலை, அப்ப தன் கைகளும் ராட்டினத்தில் வைக்கிறாள் அப்படின்னா அந்த நூல் நெய்யக்கூடிய வேலை. அது இன்னொரு வகையில நம்ம பார்க்கும் போது அது எம்ப்ராய்டரி ஒர்க் செய்யக்கூடிய ஒரு மிஷின். அப்ப எம்ப்ராய்டரி ஒர்க் எப்படி பண்ணுவாங்க என்றால், எம்ப்ராய்டரி ஒர்க் பைபிள்ல எதை குறிக்கும் ஒரு அடையாளம் என்றால், அது வந்து அழகான குணநலங்களை குறிக்கும் ஒரு. ஏன்னா ஒரு ட்ரெஸ்ல எம்ப்ராய்டரி போட எப்படி இருக்குது பாக்குறது, அதுக்கு தனி ரேட், எம்ப்ராய்டரி போட துணிக்கு தனி ரேட் கொடுக்குறாங்க, அழகா இருக்கு. அது போல அழகான குணநலங்கள், அநேக சோதனைகள், உபத்திரவங்கள் மூலம் அது வரும் என்று நம்ம பார்க்கணும். அப்போ ராட்டினத்தில் வைக்கிறாள், அவள் விரல்கள் கதிரை பிடிக்கும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமா அந்த கண்ணில் சேர்த்து கொண்டிருக்கிறாள். அப்ப சபை ஜனங்களை அவள் சேர்த்து கொண்டு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அவள் சேர்த்து கொண்டிருக்கிறத பாக்குறோம். நெக்ஸ்ட் 20 போங்க சிஸ்டர். அப்போ இங்க வரக்கூடிய எபிரேய வார்த்தை CAPH என்ற அந்த வார்த்தை வருது. அதாவது ஒரு கவரிங், கவரிங் விங். எதுக்காகன்னா, எப்படி ஒரு வந்து ஒரு ஒரு பாதுகாப்பதற்காக வைக்கக்கூடிய ஒரு ஒரு மூடி என்று நம்ம சொல்லலாம். அப்போ இந்த இந்த மூடி எதுக்கெல்லாம் நமக்கு பயன்படுதுன்னா, பாதுகாப்பதற்கும் எதிரில் வந்து தப்பிக்கிறதுக்கும் ஒரு பாதுகாப்பான ஒரு விஷயத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. சரி, இந்த வசனத்தில் நம்ம பார்க்கும்போது சிறுமையானவர்களுக்கு தன் கை, அதாவது she stretched out her hand to the poor, ஏழைகளுக்கு. அப்ப ஏழைகளுக்குன்னா என்ன அர்த்தங்க, புவர். உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும், ஜீசஸ் இதை பத்தி பேசிக்கிறாங்க. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், blessed are the poor in spirit. அப்ப ஆவியில் எளிமை உள்ளவர்கள் சபைக்குள்ள இருக்கிறாங்க, ரொம்ப வீக் வீக் பிரதர்ஸ், வீக் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பண்றாங்க, இந்த உண்மை சபையின் மக்கள் தங்களுடைய கைகளை நீட்டுறாங்க. பிரதருடைய பாயிண்ட் என்னன்னா, அவர்கள் வந்து போய் கெஞ்சறதுக்கு முன்னாடி இவங்க போய் எல்லா வேலையை செய்யறாங்க. அருமையான ஒரு பாயிண்ட். அது மட்டும் இல்ல, ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். ஏழைகள் இங்கிலீஷ்ல நீடி வருது, தேவையானவர்களுக்கு தங்களுடைய கடன்களை நீட்டுறாங்க. யாரெல்லாம் உண்மையான மனசுல தேவனை தேடுறாங்களோ அவங்களுக்கு தன்னுடைய கையை அவர்கள் நீட்டுகிறார்கள். கை நீட்டுறதுனா காசு வைப்பா, அது உலகத்தின் பிரகாரமானாலும் சரி அல்லது ஆவிக்குரிய ரீதியானாலும் சரி, அவங்களுக்கு உதவி செய்கிறாள் சபையின் உலகத்தில். இது ஒரு மிக முக்கியமான ஒரு குவாலிட்டி ஃபார்ம். அப்ப இந்த ஒரு குவாலிட்டி அவங்களை பாதுகாக்கிறாள், அதான் அந்த கேஃப் என்ற வார்த்தை. அந்த ஏழ்மையான ஜனங்களையும், ஆவியில் எளிமையுள்ள ஜனங்களையும், உண்மையாக தேவனை தேடுகிற ஜனங்களையும் அவள் பாதுகாத்து வருகிறாள் என்று பார்க்கிறோம். சரி, நெக்ஸ்ட் 21 போங்க. அதாவது தன் வீட்டார் அனைவருக்கும் இரட்டை புரை உடுப்பிருக்கிறதால், தன் வீட்டார் நிமித்தம் குளிருக்கு பயப்படுறதில்ல. அதனா இரட்டை புரை, இதெல்லாம் தமிழ் மொழிபெயர்ப்பு அப்படி இருக்குது. ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா, ஃபார் ஆல் அவர் ஹவுஸ் ஹோல்ட் ஆர் கிளாத் வித் ஸ்கார்லெட். ஸ்கார்லெட் என்றால் பர்பிள் இல்லைங்களா, ஸ்கார்லெட் என்றால் பர்பிள் என்ற பார். அப்போ அந்த ஒரு சிவப்பு, சிவப்பான நிறம் உள்ள, அல்லது பர்பிள் வேற சிவப்பு வேற, பர்பிள் என்ற பர்பிள் வந்து சிவப்பும் நீளமும் கலந்த ஒரு கலவை, அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் அது. இந்த இடத்துல குளிருக்கும் அவள் பயப்படுறதில்லை என்றால் இது எதை குறிக்கிறது என்று பார்க்கும்போது, அந்த இரண்டு இரட்டைப்புரை, ரெண்டு விதமான ஆசீர்வாதம் இருக்குது சபைக்கு. எப்படி இருக்குது ஆசீர்வாதங்கள், அந்த வனாந்தர வழியில இவ்வளவு வேலைகள் அவள் செஞ்சு இந்த உலகத்தில் செய்யும் போது அவளுக்கு ரெண்டு விதமான ஆசீர்வாதங்கள் தேவன் கொடுக்கிறாரு. அப்ப அந்த ரெண்டு விதமான ஆசீர்வாதம் எதை குறிக்குது என்றால், ஒன்று வந்து ராஜாக்களாகவும் இன்னொன்று ஆசாரியர்களாகவும் இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் வாய்ப்பு. ராஜாக்களும், ஏன்னா அந்த பர்பிள் ட்ரெஸ் யார் போடுவாங்க, ராஜாக்களும் ஆசாரியர்களும் பிரதான ஆசிரியர் போடுவாங்க. அப்போ ராஜாக்கள் வேலையும் செய்ய போறாங்க, ஆசிரியர்கள் வேலையும் செய்ய போறாங்க. அதனால தன் வீட்டார நிமித்தம் குளிருக்கு அவள் பயப்படுறதில்லை. என்ன குளிருக்கு பயப்படுறது, இப்ப இப்ப வேற குளிர் வருது. முதல்ல நம்ம படிச்சோம் அந்த உள் ஆட்டுமயிர் சூடு பண்றதுக்கு, அப்புறம் கொஞ்சம் குளிரா இருக்கிறதுக்கு இல்லன்னு கிளாத் போட்டோம், அங்க ஒரு குளிர் இருக்கு. ஆனா இங்க குளிருக்கு பயப்படாது, தன் வீட்டார நிமித்தம் குளிருக்கு பயப்படுதுன்னா, இந்த ரெட்டை புரை டிரெஸ் இருக்கிறதுனால அவள் குளிருக்கு பயப்பட வேண்டியதில்லை. அப்ப தேவன் சபைக்கு வச்சிருக்கிற ஒரு மாபெரும் ஆசீர்வாதம் இரண்டு, ஒன்று வந்து ராஜாக்களும் இன்னொன்று வந்து ஆசாரியும். அதனால இந்த உலகத்தின் பிரகாரமான காரியங்கள், இந்த குளிருக்கு இது இழந்து போகிறது. நிறைய பேருக்கு ஏதாவது ஒரு பொருள் போச்சுன்னா சில்லு நாயுடு உடம்பு, அதுதான் இல்லைங்களா. திடீர்னு ஒரு பொருள் போயிடுச்சு வச்சுக்கோங்க, காணாம போயிடுச்சுன்னா நம்ம உடம்பு. திடீர்னு ஒரு 5 பவுன் நகை போட்டிருக்கிறோம், காணும்னு வச்சுக்கோங்க. இப்ப எப்படி இருக்கும், இப்ப புறட்டு போகும்போது பேக்குள்ள வச்சுட்டு வந்தோம், போகும்போது இல்ல, எப்படி இருக்கும், சில்லுனாயிடும் உடம்பு. அந்த குளிருக்கு பயப்பட மாட்டா அப்படின்னா தேவன் கொடுத்திருக்கிற பெரிய ஆசீர்வாதங்கள் அதை அது நிமித்தமாக இந்த உலகத்தை இழப்பதற்கு, உலகத்தின் பொருள்களை, உலகத்தின் ஆசை இச்சைகளை வெறுக்கிறதுக்கு அவள் பயப்படுறதில்லை. தன்னுடைய குடும்பனாகும், தன்னுடைய குழந்தைகளுக்காகவும் அதை பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இன்றைக்கு நம்ம கூட சபையின் மக்கள் உலகத்தின் பிரகாரம் நம்ம வாழக்கூடாது என்று நம்ம பார்க்கிறோம். சரி, நெக்ஸ்ட் போங்க, 22வது வசனம். இது வந்து சபை முடிவடைய தயாராக இருக்கக்கூடிய ஒரு காலம். ஷி மேக் அ தர்சல் கவரிங்ஸ் ஆஃப் டேபஸ்ட்ரி, ரத்தின கம்பளங்கள், ரத்தின கம்பளங்களை தனக்கு உண்டு பண்ணுகிறாள். அப்புறம் அவருடைய டிரெஸ் எப்படி இருக்குது, மெல்லிய புடவையும் ரத்தாம்பரமும் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப ரத்தின கம்பளம் இங்க வந்து சொல்லப்பட்டிருக்கிற எபிரேய எழுத்து 13வது எழுத்து MEM அப்படி என்றால் வாட்டர், தண்ணீர் என்று பொருள். இன்னைக்கு அது மட்டும் வேங்க, மற்றதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். அப்போ இந்த தண்ணீர் என்ற பொருள் குறிக்கும் போது இந்த இடத்துல என்ன என்ன நம்ம பார்க்கிறோம்னா, ரத்தின கம்பளங்களை உண்டு பண்ணுகிறாள் என்றால், இப்போ ரத்தின கம்பளங்கள் வந்து சாதாரணமாக நம்ம எங்கே பயன்படுத்துகிறோம், நம்மளாம் பயன்படுத்துகிறோமா, ரத்தின கம்பளமே பயன்படுத்த மாட்டோம். யார் பயன்படுத்துவாங்க, பெரிய பெரிய பணக்காரங்க தான் பயன்படுத்துவாங்க. அவங்களுடைய வீடுகளில் ஃபுல்லாக அந்த மேட் போடுவாங்க ரத்தின கம்பளங்களில். அப்போ எதுக்காகனா, அந்த வீட்டை அழகு செய்வதற்காக இல்லைங்களா, அந்த வீடு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அப்போ அதே போல ரத்தின கம்பளங்களை தனக்கு அவள் உண்டு பண்ணுகிறாள் என்றால் என்ன பொருள் என்றால், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் தன்னை அழகுபடுத்திக் கொண்டே இருக்கிறாள். எந்தெந்த வகையில் அழகுபடுத்திக் கொண்டே இருக்கிறாள், இப்போ இன்னைக்கு வந்து நம்ம பாவி ஜனங்கள் இருக்கும் போது தேவன் நம்மளை நீதிமன்றாக்கிட்டாரு, நீதிமன்றங்கள் இப்ப நம்ம மாறணும், பரிசுத்தவன்களாக மாறும், நீதிமன்றங்கள் பரிசுத்தவன்களாக மாறணும். அப்போ அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல் ஆகணும் நம்ம. அப்போ பியூட்டிஃபுல் ஆகணும்னா அங்க அநேக வேலைகள் நம்ம செய்ய வேண்டியிருக்குது, நாளுக்கு நாள் நம்மளை அழகுபடுத்த வேண்டியதாக இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த வீடு, நம்முடைய வீட்டை அழகப்படுத்தணும், நம்முடைய உள்ளமாகிய வீடு, இந்த உள்ளமாகிய வீட்டை என்ன பண்ணுங்க, அழகு பண்ணும். இதுல வந்து நிறைய இந்த சாக்கு பை மாதிரி கண்ட கண்ட குப்பையில இருக்கிற பொருள் எல்லாம் உள்ள இருக்குது. அப்படின்னு என்னது, நேத்தெல்லாம் பேசினாங்களே, நிறைய எக்ஸாம்பிள் சொல்லி சொன்னாங்களே, கெட்ட எண்ணங்கள், கோபம், பொறாமை, போட்டி, அது என்னென்னமோ இருக்குது. இதெல்லாம் இதெல்லாம் நம்ம விட்டு வந்து ரொம்ப தூரம் ஆகி போச்சு. இப்ப அதெல்லாம் தூக்கி போட்டு அழகான குண நலங்களை நம்மளுக்குள் வளர்க்க வேண்டும். நேற்று கூட நம்ம பார்த்தோம், ஸ்திரியானவள் வந்து அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு அலங்கரிக்காமல் இருதயத்தில் சாந்தமாகிய குணம், அமைதிலும் சாந்தமாகிய குணங்களால் நீங்கள் உங்களை அலங்கரிக்க வேண்டும். அது போல நீங்க சபையானது நம்முடைய உள்ளம், நம்முடைய வீடு உள்ளம், அதை வந்து நாம் அனுதினமும் பரிசுத்தமாக்க வேண்டும். அது மட்டுமில்ல, சபை அப்படி பண்றாங்க, மெல்லிய புடவையும் ரத்தாம்பரமும் அவளுடைய உடுப்பு. அப்போ திருப்பி அதே தான் வருது, ராஜரிகமும் ஆச்சரியமும் அவளுடைய ட்ரெஸ். சபை ஓடி முடிஞ்சு தகுதி பெற்றால் கிடைக்கிற ட்ரெஸ் என்ன ட்ரெஸ் அது இல்லைங்களா, குயின் ட்ரெஸ் போட்டுருவாங்க. அப்போ அது என்ன முறைமை, ராஜரிக ஆச்சரிய முறைமைக்கு பைபிள் ஒரு பேர் இருக்குது, மெல்கி சதக்கின் முறைமை. மெல்கி ராஜா வேலையே செய்வாங்க, ஆசிரியர்களையும் அவரை செய்வார்கள் என்று பார்க்கிறோம். எஸ்தர் 2வது அதிகாரம் 17வது வசனத்தில் நம்ம பார்க்கும் போது, இப்போ மனவாட்டி தயாராகிட்டான், எல்லா குணங்களோடு தயாராகிட்டான். எஸ்தர் 2வது அதிகாரம் 17, எல்லா வகையிலும் தகுதியானதுனால எல்லா டெஸ்டும் போட்டு பார்த்துட்டாரு இல்லைங்களா எஸ்தருக்கு. அதான் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், 1 இயர் அந்த அரண்மனையில வச்சு டெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க. 1000க்கு மேல் உலக அழகிகள் வந்திருக்கிறாங்க அங்க ராஜாவுக்கு தகுதி ஆகிறதுக்கு. அப்போ 1 இயர் டெஸ்ட் பண்ணி ஃபைனல் எல்லாம் லைன்ல போகும்போது அங்க எஸ்தர் அங்க செலக்ட் ஆனதை பாக்குறோம், அவருடைய தலையின் மேல் கீடம் அங்க வச்சாச்சு. அப்ப சபை தயாராகி விட்டது, சபை தயாராகி விட்டவுடன் நெக்ஸ்ட் என்ன நடக்குது, 23வது வசனம், ஆமா ஜீசஸ் தான் அங்க புருஷன். தேசத்து மூப்பர்களோட நியாயஸ்தலங்களில் உட்கார்றாருன்னா கர்த்தரா இயேசு இந்த உலகத்தின் மேல் நியாயாதிபதியாக இருக்கிறாரு. அவருக்கு கீழே யார் இருக்கிறாங்க? மூப்பர்கள் இருக்கிறாங்க. அந்த மூப்பர்கள் யாரு? முற்பிதாக்கள். முற்பிதாக்களை குறிக்குது அடையாளம். 24 மூப்பர்கள் நம்ம படிக்கிறோம், தீர்க்க தரிசிகளுடைய தீர்க்க தரிசனங்கள் அதை பார்த்தோம். அப்ப இந்த நேரத்தில் கர்த்தராய் இயேசு இந்த உலகத்தின் மேல் நியாய தீர்ப்பு செய்யும் போது யாருடைய உதவியோடு செய்கிறார்? முற்பிதாக்கள் இல்லைங்களா? முற்பிதாக்களோடு உட்கார்ந்து இருக்கையில் அவர் பேர் பெற்றவனாய் இருக்கிறான். அந்த மேலும் தேவன் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அந்த நாளிலே இந்த உலகத்தை நியாய தீர்ப்பார். நியாய தீர்க்கும் போது மூப்பர்கள் மத்தியில் என்று சொல்லும் போது அங்க வந்து இந்த முற்பிதாக்களை குறிக்கும் ஒரு அடையாளம் அங்க சொல்லப்பட்டிருக்கிற அந்த எழுத்து 23 வசனத்தினுடைய எழுத்து 14 எழுத்து நன் என்யுஎன் என்ற எழுத்து. அதனுடைய பொருள் என்னவெனில் மீன், மீன் என்று பொருள். அதாவது த நேம் ஆஃப் த கேட் ஆஃப் சிட்டி ஆஃப் ஜெருசலேம், ஜெருசலேமினுடைய ஒரு வாசலுடைய பேரு மீன். அது மட்டும் இல்லை, இன்னொரு வகையில சொல்ல போனாக்கா ஆதிகால சபையினுடைய கிறிஸ்தவனுடைய சபையினுடைய அடையாளம் என்னங்க? மீன். அது நம்ம யோனா சப்ஜெக்ட்ல நம்ம கேட்டிருக்கிறோம், அது இங்க இங்க இந்த சப்ஜெக்ட்ல கூட இருக்குது. அந்த மீனுடைய அடையாளம் உங்களுக்கு தெரியும், ஆதிகால சபையில ஒருத்தர் இப்படி போட்டாருன்னா ஒருத்தர் இப்படி போடுவாரு. அதனுடைய பொருள் என்ன? இப்படி போட்டு இன்னொருத்தர் இப்படி போட்டாருன்னா இவர் நம்மாலு, இவர் கிறிஸ்டியன் அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்குவாங்க. இப்படி போட்டு அவர் இப்படி போட தெரியலன்னா ஓ இவன் வேற ஆளு, இவன் ரோமன்ஸ், அல்லது இவன் வேற எவ்வளவு புறஜாதி அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஆதிகால சபையினுடைய அடையாளம் அது அந்த மீன். அதாவது அந்த 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 மீனுக்கு என்ன வார்த்தைன்னா கிரீக்ல பார்க்கும் போது இக்திஸ் என்று சொல்றேன், ICHTHYS. இக்திஸ் என்றால் ஜீசஸ் கிரைஸ்ட் ஆஃப் காட் த சன் சேவியர். இயேசு கிறிஸ்து உலகத்தின் இரட்சகர் என்று நம்ம பார்க்கணும். அப்போ தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து உலகின் இரட்சகர் என்று பொருள். அப்போ இந்த இந்த எழுத்தினுடைய பொருள் அவ்வளவுதான் சொல்ல முடியும். இது சம் கம்பேரிசனாக அந்த வசனத்தினுடைய விளக்கங்கள் அதிகமாக இருக்குது, அதை நான் இப்போ விடுறேன். நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா அதுல அடுத்த வசனத்துக்கு போங்க சிஸ்டர், 24 வசனம். அப்போ இந்த இடத்துல மெல்லிய புடவைகளை உண்டு பண்ணி விற்கிறாள். திருப்பி வியாபாரம், ஏற்கனவே வியாபாரம் எல்லாம் பண்ணி முடிஞ்சாச்சு, இப்போ எல்லாம் டிரெஸ் ராஜ உடையெல்லாம் போட்டாச்சு. தன்னுடைய ஹஸ்பண்ட் உலகத்தின் மேல் நியாயாதிபதி ஆயிட்டாரு, இப்ப பழையபடி சாரி ரெடி பண்ணி விற்கிறதுக்கு ஆரம்பிச்சு. இது என்ன பழையபடி வியாபாரம், இது எங்க என்று பார்க்கும்போது இதுல வந்து சொல்லப்பட்டுகிற எபிரே எழுத்து சாமேக், SAMECH, சாமேக் என்ற எழுத்து, அதாவது சப்போர்ட் என்று பொருள், அதாவது உதவி என்று அது பொருள் பார்க்கிறோம். சரி, இது என்ன விஷயம்னா மெல்லிய புடவைகளை உண்டு பண்ணி விற்கிறாள் என்றால் 1000 வருடம் அரசாட்சியில இந்த நியாய தீர்ப்பு உலகத்தின் மேல் நடக்கும் போது கர்த்தரே இயேசு மட்டும் இல்ல பரிசுத்தவான்கள் கூட சபை கூட இயேசுவோடு கூட ஆளுகை செய்வார்கள். அப்ப இயேசுவோடு கூட ஆளுகை செய்யும் போது மெல்லிய புடவைகளை உண்டு பண்ணி விற்கிறது. அப்ப இன்னும் யாரோ மெல்லிய புடவைகள் போடாமிக்கிறாங்க, இது யாரு? ஆனா நம்ம மேல பார்த்தோம் இந்த டிரெஸ் ஏற்கனவே இந்த அம்மா சபை போட்டாச்சு. அதான் சொல்ற ரத்தன கம்பளங்களை தனக்கு உண்டு பண்ணுகிறாள், மெல்லிய புடவையும் ரத்தாம்பரமும் அவளுடைய டிரெஸ். ஏற்கனவே சபை என்ன போட்டாச்சு? மெல்லிய வஸ்திரம். அந்த மெல்லிய வஸ்திரம் இன்னொரு ஆங்கிள் நம்ம சொல்லும் போது அது பரிசுத்தவான்களுடைய நீதிகளே, நீதியை குறிக்கும் ஒரு அடையாளம் இல்லைங்களா? அந்த ராஜரிக ஆசாரிய ஊழியம் செய்யும் போது அவர்களுடைய நீதிகள் இவ்வளவு நாள் ஒரு கவரிங் இருந்துச்சு, இப்பெல்லாம் நம்ம மேல என்ன இருக்குது? இயேசு கிறிஸ்துனுடைய ஒரு கவரிங் மேல இருந்துச்சு. ஆனா மேல போயிட்டாக்கா கர்த்தரோடு கூட போய் சேர்ந்துட்டா அப்போ சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் அவளுக்கு தரப்பட்டது. அந்த கோட்டல எடுத்து போட்டாச்சு. இப்ப மேல கோட்டை போட்டுறது உள்ள அழுக்கு துணி, ஆனா அப்ப என்ன இருக்கும்? ஃபுல்லா அழுக்கு எடுத்துட்டு புதுசாவே துணி, புதுசா மெல்லிய துணி. அது பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. அப்ப நீதிமான்களாக என்ன படுறது இல்ல, அவங்க நீதிமான்களாகவே இருப்பார்கள். அது அதனுடைய விவரமாகுது. இப்போ அப்படி அவர்கள் டிரெஸ் போட்டு இப்ப புதுசா மெல்லிய புடவைகளை ரெடி பண்ணி விற்கிறாள் என்றால் 1000 வருடம் அரசாட்சியில இந்த உலகத்தின் ஜனங்கள் இன்னும் நீதியின் வஸ்திரம் போடவே இல்ல. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? இயேசு மேல் விசுவாசம் வைக்கணும். மிருதர் கூட காலையில கேட்டாரு, 1000 வருடம் அரசாட்சியில உலகத்தின் ஜனங்கள் ஞானஸ்நானம் எடுப்பாங்களா? எடுப்பாங்களா? ஞானஸ்நானம். ஞானஸ்நானம் எடுப்பாங்களா தெரியாது, ஆனா ஏதோ ஒரு அடையாளம் இருக்கணும் அவங்களுக்கு கண்டிப்பா. ஏன்னா ஞானஸ்நானம் என்பது இது கிறிஸ்தவர்களுக்கு நம்மளுக்காக ஏற்படுத்தப்பட்டது. இது வந்து ஒரு ஒரு வினோதமான விஷயம். இந்த ஞானஸ்நானம் என்ன, பொருளோக வாய்ப்புக்காக செல்வதற்கு உடைய முதல் படி. ராஜ்யத்தில் இந்த ஞானஸ்நானம் இயேசு எடுத்த ஞானஸ்நானம் எடுத்தா பிரயோஜனம் இருக்கா? அங்க என்ன ஞானஸ்நானம் எடுத்தா போதும், மனம் திரும்புதல் கேட்டு ஸ்நானம். அது ஏதாவது ஒரு அடையாளம் தேவன் வச்சா, ஒருவேளை தண்ணியிலே கூட இருக்கலாம், சொல்ல முடியாது, அதை பத்தி நம்மளுக்கு வசனங்கள் இல்லை. ஆனாலும் அந்த ஜனங்கள் நீதியின் வஸ்திரம் போடாமல் இருக்கிறாங்க. அப்ப இயேசுனுடைய கர்த்தருடைய ரத்தத்தின் மேல் விசுவாசம் இல்லாத ஜனங்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அதை விற்கிறா. கச்சைகளை வர்த்தகரிடத்தில் ஒப்புவிக்கிறார். வியாபாரம் பண்ணா அவருக்கும் பண்றது இல்லை. முந்தைய அந்த அம்மாவே வியாபாரம் பண்ணிட்டு இருந்துச்சு. அது எப்போ? இங்க உலகத்தில் இருக்கும் போது. இப்ப எங்க போயாச்சு? மணவளன் கூட போய் சேர்ந்தாச்சு. இப்ப அங்கிருந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. சேரி எல்லாம் அதை விற்கிறதுக்கு தனியாளுங்க பூமியில் இருக்கிறாங்க, பொருள் வாங்கி விற்கிறதுக்கு. அப்ப அந்த வர்த்தகர் இங்க யாரு? பூமியில நம்ம யார சொல்லலாம்? பூமியில 1000 வருடம் மனசாட்சியில ஜனங்களை நீதியின் வழிக்கு கொண்டு வர்றது யாரு? முற்பிதாக்கள். அப்போ அந்த கச்சைகள், அந்த சத்தியம் என்னும் கச்சைகளை வர்த்தகரிடத்தில் ஒப்படைக்கிறார். அப்ப நீ முற்பிதாக்கள் மூலம் இந்த உலகத்துக்கு தேவனுடைய சத்தியங்களை போகும் என்று பார்த்த 25 வசனம் போங்க சிஸ்டர். அவளுடைய பலமும் அலங்காரமுமா இருக்கிறது. அங்க சொல்லப்பட்டிருக்கிற அந்த எபிரேய வார்த்தை AYIN, கண் என்று பொருள், அல்லது கண் என்று சொல்றதுனால பார்வை என்று கூட நம்ம சொல்லலாம். இதனுடைய விஷயம் நம்ம பார்க்கலாம். அதாவது இதை பத்தி ஃபுல்லா டீடைல்ஸ் தான் சொல்ல முடியாது. இருந்தாலும் கூட இந்த வார்த்தை நீங்க எழுதி வைங்க, வேறொரு சந்தர்ப்பத்தில் நம்ம ஏதாவது சபைகளுக்கு வரும்போது இந்த டாபிக் நம்ம இடத்துல திருப்பியும். இந்த அயன் என்கிற அந்த வார்த்தை பார்வை என்று பொருள். அவளுடைய உடை நீங்க பாத்தீங்கன்னா பலமும் அலங்காரமுமா இருக்கிறது. அப்போ இது என்ன அலங்காரமுமா இருக்கிறது? அது உங்களுக்கு என்ன தெரியும்? ராஜரீக ஆசாரிய உடை அவ போட்டுக்கிறார். உடைனா அந்த அதிகாரம் அவங்களுக்கு இருக்குது. வருங்காலத்தை பற்றியும் அவள் மகிழ்கிறார். The ages to come என்றால் 1000 வருடத்துக்கு பின்பும் இந்த உலகத்தின் மேல் ஜனங்களுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்களை நினைச்சு இப்பொழுதே மகிழ்ச்சி அடைகிறார் சபை. இப்ப நம்ம கூட என்ன பண்றோம்? இப்ப கூட நம்ம என்ன பண்றோம்? ஸ்மைல் பண்றோம், அவ்வளவுதான். தேவனுடைய சத்யா அந்த தெய்வீக திட்டங்கள், உலகத்தின் ஜனங்களுடைய ஆசீர்வாதங்கள் நினைச்சு. ஆனா 1000 வருடம் மனசாட்சியில் அது நிகழும் போது, அதுக்கப்புறம் நிரந்தரமாக ஜனங்கள் மேல் ஆசீர்வாதங்கள் வருவதை நினைச்சு அவள் வந்து மகிழ்கிறதே நாம பார்க்கிறோம். நெக்ஸ்ட் 26 வசனம். ஆமா, ஞானமான வார்த்தைகள் அந்த உலகத்தில் அது இருக்கும். அந்த 1000 வருடம் மனசாட்சியில சொல்லப்பட்டிருக்கிற அந்த அந்த ஊழியம், சபையினுடைய ஊழியம், ஞானம் விளங்க திறக்கிறார். பாருங்க, இன்னைக்கு தேவனுடைய தெய்வீக திட்டங்கள் அநேக ஞானம் அடைந்திருக்கு. இன்னைக்கு வந்து நம்ம நிறைய ரெஃபரன்சஸ் பண்ணி நம்ம தேவனுடைய சத்தியங்களை கத்துக்கிறோம். ஆனா 1000 வருடம் மனசாட்சியில் எப்படி இருக்கும்? என்னவி அந்த மொழிபெயர்ப்பு, இந்த மொழிபெயர்ப்பு, அமெரிக்கன் ஸ்டேட் எல்லாம் வச்சு ரெஃபர் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. அப்ப பிளைனா இருக்கும் தேவனுடைய சத்தியங்கள். அப்ப தேவன் வந்து தம்முடைய வசனங்களை ரொம்ப பிளைனா ஜனங்களுக்கு கொடுக்க போறார். அப்போ அந்த அளவுக்கு சுலபமா இருக்கும். எப்படின்னா, ஞான தன்னுடைய வாயை ஞானம் விளங்க திறக்கிறார். தயவுள்ள போதகம் என்றால் அந்த வார்த்தையிலே இருக்குது, தயவு நிறைந்த போதகம். ஆமா, இன்னைக்கு கூட பாருங்க, உலகத்தில் இன்னைக்கு எத்தனையோ ஜனங்கள் நொறுங்கி போயிட்டு இருக்கிறாங்க, உள்ளம் நொறுங்கிட்டு இருக்கிறாங்க, நிறைய பிரச்சனைகளை மாட்டிட்டு இருக்கிறாங்க, கஷ்டத்தில் இருக்கிறாங்க ஜனங்கள். எங்கெங்கயோ எத்தனையோ சபைகளுக்கெல்லாம் போயிட்டாங்க, ஆனா அவங்களுடைய கஷ்டங்கள் என்னங்கிறது இல்ல, தீர்றது இல்ல. ஆனா தேவனுடைய உண்மையான சத்தியங்கள் கேட்கும் போது அவர்களுக்கு என்ன வருது? கண்டிப்பா அந்த ஒரு ஆறுதல் அங்க கிடைக்குது. அப்படிப்பட்ட ஒரு சத்தியம் ராஜ்யத்துல அவங்க செய்வாங்க. நெக்ஸ்ட் 27 வசனம். ஆமா, அந்த ஒரு வார்த்தையை நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது இந்த 26 வசனத்தினுடைய எபிரேய எழுத்து எழுதிக்கோங்க. PE பே என்றால் மவுத் என்று பொருள், ஸ்பீச். அங்க கரெக்டா இருக்கு பாருங்க, அந்த வாய், வாயில தான் பேச்சு வரும். அதான் சொல்றாரு, ஞானம் விளங்க திறக்கிறாள் தன்னுடைய வாயை. அந்த எபிரேய எழுத்துக்கும் அந்த வசனத்துக்கும் சரியான பொருத்தமாக இருக்கிறத நீங்க கவனிக்கணும். சரி, அங்க நம்ம பார்க்கிறோம் என்னன்னா, இப்ப 27 வசனத்துக்கு நம்ம வரும் போது, ஆமா, அப்படின்னா 1000 வருட மனசாட்சியில சபையானது எந்த விதத்திலையும் சோர்ந்து போகாமல் ரொம்ப சீக்கிரமா 1000 இயர்ஸ்ல அவ்வளவு கோடி ஜனங்களையும் மன திரும்ப செய்யும், சுறுசுறுப்பான வேலை செய்யணும். நம்மள மாதிரி இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி அப்ப நம்ம செஞ்சுட்டு இருந்தா ஆகுமா? 9 மணிக்கு மீட்டிங்னா 8:50 எந்திரிச்சா முடியுமா? இன்னைக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா ராஜ்யத்துல சபை அப்படி இருக்க முடியாது. அந்த மாதிரிலாம் வந்து சோம்பேறித்தனமா என்ன நடக்குது? தன்னுடைய வீட்டு காரியம் என்னங்க அது? தேவனுடைய ராஜ்யம் தன்னுடைய வீட்டுக்காரர்கள் எப்படி போட்டுக்குதுன்றதுல ரொம்ப கண்டங்கருத்தமாக சபை இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ மூல முடுக்கல பட்டி தொட்டில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் என்ன ஆயிட்டுக்கிறான்? மன திரும்புறானா? எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க, எல்லாம் வாட்ச் பண்றாங்க. இதுக்கு நிறைய வசனங்கள் இருக்குது, அதை நம்ம பார்க்கலாம். சோ நெக்ஸ்ட் வசனத்துக்கு போங்க சிஸ்டர். அதாவது இதுல சொல்லப்பட்டுக்கிற அந்த எபிரேய வார்த்தை KOPH 19வது எழுத்து, அதனுடைய பொருள் என்னவென்றால் ஹோல் ஆஃப் அன் ஆக்ஸ், கோடாரியில் இருக்கக்கூடிய அந்த துவாரம். அப்போ என்ன, கோடாரியில வந்து பண்ணணும்னா அதுக்கு அந்த குச்சி சொருகணும் இல்லைங்களா, கோல் கோல் கொண்டு போய் சொருகி வைக்கணும், அப்போதான் வெட்ட முடியும். அந்த மாதிரி கரெக்டாக ஃபிட் ஆகணும் அந்த அந்த கோல். அது போல இருக்குது இந்த சபையினுடைய சபை செய்யக்கூடிய வேலை என்று பார்க்கிறோம். என்னன்னா, அவள் பிள்ளைகள் எழுந்து அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவளுடைய பிள்ளைகள் யார்? இப்போ ரெபேக்காலை வாழ்த்தும் போது அவங்க என்ன சொன்னாங்க? நீ கோடா கோடியாய் பெருகுவாய். ஆனா ரெபேக்காக்கு எவ்வளவு குழந்தைங்க போறச்சு? 2 குழந்தைங்க, கோடா கோடியா. அப்ப அந்த கோடா கோடின்றது யாரை குறிக்கும் அடையாளம்? முழு உலகத்தின் ஜனங்கள் சபையினுடைய குழந்தைகளாக இருப்பார்கள். அப்போ அந்த ஜனங்கள் எழும்பி அவளை பாக்கியவதி என்பார்கள். அந்த ஜனங்களுக்கு விஷயங்கள் எல்லாம் புரியும் போது இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய கஷ்டங்களின் மூலம் வழியில எவ்வளோ பிரச்சனைகள் மத்தியில இந்த உலகத்துக்காக தங்களுடைய ஜீவனை கொடுத்தீங்களே, அவளை பாக்கியவதி என்று சொல்லுவார். அந்த ஜனங்களை மேலே கொண்டு வருவாங்க. லிப்டிங் அப் தி மேன்கைண்ட் ரொம்ப முக்கியமான வேலை சபை செய்து அப்போ உலகத்தின் ஜனங்கள் அவளை புகழ்வார்கள். அவங்க மட்டும் இல்ல, வேற யாரு? அவள் புருஷன் கூட அந்த அம்மாவை பார்த்து. அவள் புருஷன் யாருக்கு இல்லைங்களா? எந்த ஒரு வீட்டில் கூட ஒரு மனைவி ஒரு நல்ல வேலை செஞ்சு புருஷன் வர்றதுக்குள்ள ஒரு சிறப்பான ஒரு வேலை செஞ்சு வச்சு அது கணவன். இப்போ உதாரணம் சொல்லலாம், ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம், ஒவ்வொரு குடும்பங்களையும் நடக்குது. இப்போ புருஷனுடைய ஒரு பர்த்டே இருக்குது, அவருக்கே மறந்துட்டுருக்கிறார் பர்த்டே எந்த எத்தனை தேதி தெரியல. ஏன்னா இன்னைக்கு நம்ம ஜனங்கள் நம்மளாம் பர்த்டே கொண்டாடிட்டு கேட்க வேண்டிட்டு இருக்கிறதில்ல. ஆனால் ஒருவேளை நம்ம சாதாரண ஒரு குடும்பங்களை பார்க்கும்போது அவர் வீட்டுக்கு வரும்போது அந்த அம்மா ஒரு நல்ல ஒரு 1000 ரூபாய் ட்ரெஸ் எடுத்து இந்தாங்க ஹாப்பி பர்த்டே அப்படின்னு கொடுத்தா எப்படி இருக்கும்? அப்படியே மனைவியை தட்டி கொடுப்பார் இல்லைங்களா? நான் நமக்கு இந்த மாதிரி ஒரு மனைவியா எவ்வளவு சந்தோஷம் இருக்கு இல்லைங்களா? புருஷன் கூட என்ன பண்றாங்க அங்க, ஜீசஸ் கூட சபை பார்த்து அவளை பாக்கியவதி. அது அண்ணே அடுத்த வசனம் போங்க சார். அதாவது இதனுடைய அந்த எபிரேய எழுத்து ரேஷ் REESH அப்படின்னா தலை என்று பொருள். அப்ப தலை யாரு? நம்முடைய கர்த்தராகிய இயேசு. இந்த சபையை பார்த்து எப்படி சொல்றாரு? அநேகம் பெண்கள் குணசாலிகளாக இருந்துக்கிறாங்க, ஆனா நீயோ அவள்கள் எல்லாரிலும் மேற்பட்டவள். அப்ப அதனால அநேகம் குணசாலிகளை பார்த்துக்கிறார. உலகத்தில் அநேகம் குரூப் இருக்காங்களா? குணசாலியான குரூப் இருக்கிறாங்க. யார் என்றால் கர்த்தராக இயேசுக்கு முன்பு இருக்கிறாங்க ஒரு குரூப். அவங்க கூட யாரு? நேரடி அர்த்தம் எடுத்துட்டா ஸ்திரீகளே நம்ம எடுத்துக்கொண்டால் அநேக ஸ்திரீகள் பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கிறோம். சாராளு, அண்ணாளு, தெபோரா, இன்னும் அநேக ஸ்திரீகள் சொல்லலாம். நீங்க வேற யாருங்க? ரூத், கரெக்ட், ரூத், எஸ்தர், அப்புறம் இந்த மாதிரி அநேக ஸ்திரீகள் பழைய ஏற்பாட்டில் இருந்துருக்கிறாங்க. அந்த அந்த ஒரு வகுப்பார் கோப்பிட்டு நம்ம யாரை சொல்லலாம்? முற்பிதாக்கள் நம்ம சொல்லலாம். அப்ப இயேசுக்கு முன்பாக இருந்தாங்க ஒரு குரூப் இருந்தாங்க, அவங்க கூட ரொம்ப பெஸ்ட் தான். நீங்க நம்ம செய்யறது மாதிரி செஞ்சாங்களா? பாவம் முற்பிதங்கள் எப்படி இருந்தாங்க உலகத்துக்கு? உலகத்தில் வாழும் போது அவங்களுக்கு எந்த வாக்கு தத்துவங்கள் கிடையாது, எந்த பரலோக வாய்ப்பு கிடையாது. ஆனா உறுதியா நின்னாங்க. அதை சொல்ற மேகம் போன்ற சாட்சி நான் உங்களுக்கு வச்சிருக்கிறேன். அவங்களுக்கு எந்த விதமான வாக்கு தத்துவம் இல்லாம உறுதியா நின்றுக்கிறாங்க. ஆனா உங்களுக்கு எல்லாம் நான் கொடுத்துருக்கிறேன். அப்ப நீங்க எப்படி இருக்கணும்? அட்லீஸ்ட் அவங்கள பார்த்தாவது நீங்க கத்துக்கங்க. அப்படிப்பட்ட ஒரு குரூப் இருந்துச்சு, அநேகம் பேர் நான் பார்த்திருக்கிறேன். ஆனா அது மட்டும் இல்ல, இந்த ஸ்திரீகள் இப்போ இந்த சுவிசேஷ காலத்துல சபை மட்டும் இல்ல, சபை கூட இன்னொரு கூட்டம் இருக்குது, அது கூட கன்னிகைகள் தான். அவங்க யாரு? திரளான கூட்டம். இப்படி நான் அநேக குணசாலியான ஸ்திரீகளை பார்த்துக்கிறேன். ஆனா யூ ஆர் தி எக்ஸலன்ட், நீதா இல்லை இருக்கிறதுலயே பெஸ்ட். அவருடைய புருஷன் என்ன பண்றாரு, கண்டிப்பா போகலாம் இல்லைங்களா. குழந்தைகளும் பாராட்டுறாங்க, தன்னுடைய கணவனும் பாராட்டுறாரு. அப்ப எப்படி இருக்கும் அந்த நிலைமை கொஞ்சம் யோசித்து பாருங்க. இப்ப ஒரு குடும்பத்தில் ஒரு ஸ்திரிக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமை இருந்தா, தன்னுடைய புருஷனும் பாராட்டுறாரு குழந்தைகளும் பாராட்டுறாங்க அப்படின்னு எப்படி இருக்கும், எவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும் அவங்க அந்த அந்த பொண்ணுக்கு. அது போல சபைக்கு அவ்வளோ பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு காலம் இருக்குது. நெக்ஸ்ட் பங்கஸ்டர் போதும். இருபத்தி ஒன்னாவது வார்த்தை அது சின் SHIN. அதாவது அதுக்கு வந்து அவர் விளக்கம் கொடுக்கல, அதுக்கு என்ன வார்த்தை என்று குறி கொடுக்கல. ஆனாலும் கூட அந்த வசனத்தில் எபிரேய வார்த்தை எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா SHEQER ஷேக்கர் என்று பொருள். அதாவது என்ன அர்த்தம்னா அன்ட்ரூ அல்லது ஃபால்ஸ், உண்மை இல்லை பொய் என்று அர்த்தம் அந்த ஷின் என்ற வார்த்தைக்கு. அது கரெக்டாக இருக்குது. சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். என்னது அப்போ வந்து அழகு வீணா வேஸ்டா, சௌந்தரியம் கூட வேஸ்டா என்றால், இன்றைக்கு அது என்ன இங்க நம்ம பார்க்கணும்னா, உலகத்தின் ஜனங்கள் பார்க்கிற பார்வை எப்படி இருக்குது, வெளிப்புற தோற்றம், வெளி தோற்றம் தான் பார்க்கறாங்க. ஆனா தேவனுடைய பார்வை எங்க இருக்குது, உள்ளத்தில் இருக்கிறத நான் பார்க்கறேன். ஆனால் சபை எப்படி இருக்குதுன்னா, வெளிப்புறத்திலும் அழகா இருக்கிறாங்க உள்புறத்திலும் அழகா, அப்படின்னா தோற்றத்தில் இல்லை, அவங்களுடைய எல்லா வகையிலும் அவங்களுடைய செயல்பாடுகளையும் கரெக்டாக இருக்கிறாங்க, அவங்களுடைய இன்டென்ஷன்ஸ்லையும் கரெக்டாக இருக்கிறாங்க. அதுவும் ராணியான பின்பு, உலகத்தை அரசாளுகிற ராணியான பின்பு அங்க சொல்ற கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியை புகழப்படுவாங்க. அப்போ உலகம் பார்க்கிற பிரகாரம் நம்ம பார்க்க முடியாது, மாறாக தேவன் பார்க்கிற பிரகாரம் சபை இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். 31 வசனம் லாஸ்ட் வசனம். ஆமா TAU அந்த லாஸ்ட் எழுத்து சைன் ஆர் மார்க், ஒரு ஒரு அடையாளம் என்ற பொருள். அப்போ அவளுடைய கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்க. ஆமா எவ்வளவு பிரயாசப்பட்டிருக்கிறார், எவ்வளவு வேலைகள் செஞ்சார், ஒரு 2000 வருட காலம் இந்த உலகத்தில் தன்னுடைய மனவாளன் இல்லாமல், ஒன்லி நிச்சயதார்த்தம் மட்டும்தான் நடந்திருக்கு, கல்யாணம் ஆகவே இல்லை. ஆனாலும் கூட அந்த மனவாளனுக்காக அவனையே நினைச்சு, அவரையே நினைச்சு. இப்ப எப்படி ஒரு ஒரு ஸ்திரீ நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சுன்னா யாரத்தான் நினைச்சிருப்பா, அப்பா அம்மா கூட ஞாபகத்துக்கு வராது அவ்வளோ, தன்னுடைய வருங்கால கணவரையே தான் ஞாபகத்தில் இருக்கும். அந்த காலத்தில் அப்படி நினைச்சிருப்பாங்க, இந்த காலத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏதோ ஃபோன் எடுத்தோன்னே ஃபோன், ஹலோ டார்லிங் எப்படி இருக்கிறீங்க, எல்லாம் ரொம்ப சர்வசாதாரண ஆயிட்டுக்குது, காலம் எங்கேயோ போயிட்டு இருக்கு. ஆனால் அந்த காலத்தில் அப்படி இல்லை, ஒருத்தர் ஒருத்தர் சந்திக்கவே முடியாது, நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு போயிடுவான், மூஞ்சே மறந்து போகும். ஒரு வருஷம் கழிச்சு வந்து கல்யாணம் பண்ணுவான், எப்படி இருப்பான் பாருங்க, இவனா இல்ல அவனானே தெரியாது. அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த பெண் அந்த கணவன் தன்னை சுட்டிருக்கூடிய எந்த சூழ்நிலைகளும் அவளை தடுக்கவே முடியாது. எத்தனை அப்பா அம்மா 1000 பேர் வந்தாலும் சரி, அப்பா அம்மா யார் சொன்னா கூட கேட்க மாட்டான், அந்த ஞாபகமே தான் இருந்து கொண்டு. அது போல இங்க சபையானது 2000 வருஷ காலமாக ஒவ்வொரு மணி நேரமும் நிமிஷமும் கத்தரை நினைச்சுதான் அவங்க ஓடிட்டு இருக்காங்க. வேலைகள்லாம் நடக்குது, வேலைக்கு போறாங்க, சாப்பிடுறாங்க, மற்ற மார்க்கெட் போறாங்க, பொருள் எல்லாம் வாங்குறாங்க, எல்லா வேலையும் நடக்குது. ஆனா உள்ளத்தினுடைய பார்வை எங்க இருக்குது, 20 அவரே தான் ஞாபகம், அவருடைய கைகளின் பலன்களை கொடுங்க. பெரிய ஒரு ஆசீர்வாதம் அங்க சபைக்கு கிடைக்குது. அவருடைய அவருடைய செய்கைகள் பண்ணிங்க, அவருடைய வாசல்கள் பைபிள்ல எப்போதும் எது அடையாளம்னா ஜட்ஜ்மெண்ட் வாசல் முன்னாடி இல்லைங்களா. அப்போ ஜட்ஜ்மெண்ட்க்கு ஒரு அடையாளம் இருக்கும் போது வாசல்கள் போல கடவுதுன்னா, உலகத்தின் மேல் நியாய தீர்ப்பு நடக்கும் போது உலகத்தின் ஜனங்களுக்கு சபை பத்தி எல்லா டீடைல்ஸ் உலகத்தின் ஜனங்களுக்கு தரப்படும். இன்னைக்கு நம்மளை பத்தி எந்த அடையாளம் உலகத்துக்கு தெரியாது, நம்ம யாருன்னு கூட தெரியாது. ஆனா ராஜ்யம் வரும் போது யார் யார் அந்த சபையின் மக்கள் என்பது தேவன் என்ன பண்ணுவாங்க, இதே மாதிரி ஒரு புக்கு போட போறாங்க. உண்மை சபையின் மக்கள், தகுதியானவர்கள், வெற்றி பெற்றவர்கள், ஓவர் கமர்ஸ், மனவாட்டி வகுப்பார், அவங்களை பத்தி ஒவ்வொரு பேஜில் போடுவார், அவங்களுடைய போட்டோ, அவங்களுடைய பயோடேட்டா, அவங்களுடைய பயோகிராபி எல்லாம் போடுவா, எந்த ஊரில் போனதானுங்க, அப்பா அம்மா யாரு, எப்படி இவங்க சத்தியத்துக்கு வந்தாங்க, எனக்காக என்னென்ன வேலை செஞ்சிட்டாங்க, எல்லாம் அந்த உலகத்தின் ஜனங்கள் படிப்பாங்க. எந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலையில் கூட சத்தியத்துக்கு அவங்க நின்னாங்க, எந்த மாதிரியான உபத்திரவத்தில் அவமானத்தை சகிச்சு அவங்க இருந்தாங்கன்னு எல்லா ஜனங்களுக்கும் அது சொல்லப்படும். அந்த காலத்தில் இன்னொரு புக் அவங்க படிப்பாங்க, எப்படி ஆபிரகாம் எலியா யாக்கோபுங்களுக்கெல்லாம் தேவன் இப்படி ஒரு புக் கொடுத்துருக்காரு, அவங்களுக்கு தெரியாது. ஆனால் வரக்கூடிய காலங்களில் சபையின் மக்கள் இந்த தீமை உலகத்துல எப்படி வெற்றி வீரர்களாக வந்தாங்க, என்னென்ன அனுபவங்கள் வாங்கினாங்க. அதனாலதான் நீங்க ஒவ்வொரு நாளும் நம்முடைய அனுபவங்களை அங்க போட்டோ எடுத்துருக்கிறாங்களே, அந்த மாதிரி போட்டோ எடுத்துருக்காங்க தூதர்கள். அது வந்து வரும், பிரிண்ட் அவுட் வரும். எப்படி இருக்கும் யோசிப்பாங்க. இன்னைக்கு அநேக சகோதரர்கள் வந்து அவ்வளவு கஷ்டங்களிலும் பிரயாசங்களிலும் கண் விழிப்புகளிலும் எல்லாம் செய்யணும். அதெல்லாம் உலகத்தின் ஜனங்கள் பார்க்கும் போது என்ன சொல்லுவாங்க, அவளை புகழுவார்கள் என்று பார்க்கிறோம். லாஸ்ட் வசனம் மட்டும் படிங்க, மத்தேயு 5:16 5:16 ஆமா, இது இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு நம்மளுடைய நடவடிக்கைகள் பார்த்து திட்டுவாங்க. நம்ம சொந்தக்காரர் எங்க போய் மாட்டிட்டீங்க, எங்கேயோ ஒரு பைத்தியக்கார குரூப்ல போய் சேர்ந்துட்டீங்க, அங்க யாரும் பெரிய ஆளுகளே கிடையாது, எல்லாம் வந்து எல்லாம் இதுக்கே வழி இல்லாதவனுங்க, சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவங்க, அந்த மாதிரி ஆளு கூட போய் சேர்ந்துட்டு சொந்தக்காரன் திட்டுவானுங்க. ஆனா ராஜ்யத்துல என்ன சொல்லுவாங்க, நம்முடைய நற்கிரிகளை கண்டு உலகமே நம்முடைய பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்தும் என்று பார்க்கிறோம். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக.